இந்த உபவாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 9 அதிகாரம் 36 வசனம் முதல் 39 வசனம் உடைய மேத்யூ சாப்டர் 9:36-39.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, ஹி வாஸ் மூவ்டு வித் கம்பேஷன், அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். The harvest truly is plenteous, but the laborers are few. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். Therefore, the Lord of the harvest, that he will send forth laborers into his harvest. Therefore, the Lord of the harvest, he will send forth laborers into his harvest. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்க்கிறார். எல்லாரும் அவரை நோக்கி வருகிறார்கள். அவங்க எல்லாருமே மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், தொய்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They fainted and were scattered abroad. அவங்க வந்து சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், தொய்ந்து போனவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மேல் மனதுருகி, ஆண்டவர் அவர்கள் மேல மனதுருகிறார். He was moved with compassion on them. சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். Truly the harvest is plenteous. உண்மையாகவே அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமான பேர்களாய் இருக்கிறார்கள். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, தமது அறுப்புக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து அறுவடையின் எஜமானாய் இருக்கிறார். த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அவர் வேலைக்காரர்களை அனுப்பும்படியாக, வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். தட் ஹீ வில் சென்ட் ஃபோர்த் லேபரர்ஸ் இன்டு ஹிஸ் ஹார்வெஸ்ட், அவருடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து ஜெபிக்க சொல்லுகிறார், தம்முடைய சீஷர்களை பார்த்து ஜெபிக்க சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மை பார்த்து ஜெபிக்க சொல்லுகிறார். எதற்காக என்றால், அவருடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். உலகத்தில் 8 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க, 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. முதல்ல 700 கோடி இருந்தது, இப்போ 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களுடைய ஆத்துமாக்களும் மீட்கப்படணும். அதனால் 8 பில்லியன் பீப்புள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து யோவான் 4 அதிகாரத்தில், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலங்களெல்லாம் விளைஞ்சிருக்கு, அதனால் நீங்கள் போய் அறுவடை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் பாருங்கள், இப்பொழுது உலகத்தில் இவ்வளோ ஜனங்கள் வாசம் பண்ணுகிறாங்க. யோவான் 4:35 வாசிக்கலாம்.
அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசுக்கு சொல்லுகிறார். சமாரியா ஸ்திரீ ஆதாயம் பண்ண பிறகு சொல்லுகிறார். சமாரியா ஸ்திரீ இப்பொழுது அவள் அறுவடை செய்யப்பட்டாள். அந்த ஆத்மாவை இயேசு கிறிஸ்து அவர் வந்து அறுவடை செய்தார். இப்பொழுது சொல்லுகிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், சமாரியர், யூதர்கள், பிரஜாதிகள் எல்லாருமே அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அறுப்பு என்று சொல்லும் பொழுது உலகத்தின் முடிவாயிருக்கிறது, உலகத்தின் முடிவாயிருக்கிறது. நமக்கு வந்து அறுப்பு வந்து ராப்சர் ஆகியிருக்கிறது. உலகத்தின் மக்களுக்கு உலகத்தின் அழிவாக இருக்கிறது. ஆனால் ரெண்டுமே நெருங்கி இருக்கிறது. ராப்சர் நெருங்கி இருக்கிறது, உலகத்தின் முடிவு நெருங்கி இருக்கிறது. பயிர் ஆனது விளைந்திருக்கிறது. அதனால் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இன்றைக்கி உலகத்தை பார்க்கலாம், பார்க்கும் பொழுது 8 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்று ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகணும் அல்லது ராப்சருக்கு போகணும். ராப்சருக்கு போகிறவங்க ரொம்ப சொற்பமான பேர். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். லூக்கா 12:32 வாசிக்கிறோம். அதெல்லாம் ஒரு சிறு கூட்டம்தான் ராப்சரில் பங்கு பெறப்போகுது, மற்ற எல்லாருமே அழிவில் பங்கு பெற போகிறாங்க. புத்தி இல்லாத கனிகள் வந்து உலகத்தின் அழிவில் பங்கு பெறணும். அதுக்கு பிறகு கடைசி வீத்தலில் நித்திய ஜீவனை பெறுவாங்க. ஆனால் உலகம் அழியும் பொழுது அவங்களும் சேர்ந்து அழிய வேண்டும். நீங்கள் வந்து உலகத்தின் அழிவில் பங்கு பெற மாட்டீங்க, நீங்கள் ராப்சரில் பங்கு பெறுவீங்க. ஆமென். இதை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அறிக்கை செய்யணும். அப்போ தான் உங்களுடைய விசுவாசம் பலப்படும். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்கிறத ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். அல்லது கேட்டுட்டு அப்படியே மந்தமாக போனீங்கன்னா ஒரு எஃபெக்ட் பண்ணாது, பிரசங்க எஃபெக்ட் பண்ணாது. நிறைய பேர் கேட்டுட்டு மந்தமாக போகிறாங்க, மந்தமாக வராங்க, மந்தமாக போகிறாங்க. தேவனுடைய வார்த்தையை ஆமேன் என்று சொல்லி அதை சொல்கிறதுக்கும் வாய் வராது. வாழ்க்கை வந்து எப்பவுமே மந்தமாக தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வராது. காரணம் வந்து நம்ம மந்தமாக இருக்கிறோம். நம்ம வந்து சென்சிட்டிவாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு சென்சிட்டிவாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட சோல்ஸை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உலகப்புறமான ஆசீர்வாதத்தையும் அவங்க தான் பெற முடியும். அதனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் டெம்போரல் பிளஸ்ஸிங் அண்ட் எட்டர்னல் பிளஸ்ஸிங் ரெண்டுமே இருக்குது. இயேசுக்கு சுட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜபத்தினால ரிசீவ் பண்ண வேண்டும். அப்படி ரிசீவ் பண்ணுறதுக்கு பிரசங்கத்தை கேட்கணும், கேட்டு விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், அறுவடை அதிகமாக இருக்குது. The harvest truly is plenteous. அது ரொம்ப அதிகமாயிருக்கு. ஆனால் லேபரர்ஸ் ஆர் ஃபியூ. வேலையாட்கள் அறுக்கிறதுக்கு வேலையாட்கள் ரொம்ப குறைவாயிருக்கிறார்கள். ஏற்ற வேளையில் அறுவடை செய்யவில்லை என்றால், பயிர் விளைஞ்சிருக்கிறது அறுவடை செய்யவில்லை என்றால் அதெல்லாமே வேஸ்டாக போயிடும். அது கீழே விழுந்து தரையில் விழுந்து அது முளைச்சிரும். அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சரியான நேரம் வரும்பொழுது அறுவடை செய்ய வேண்டும். ஆண்டவர் எல்லா டைமையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். ராப்சர் நமக்கு தாமதமாக தெரியலாம், ஆனால் ஆண்டவர் கரெக்டான நேரத்தில் வருவார், ஒரு செகண்ட் கூட லேட் பண்ண மாட்டார். அதனால் அவருடைய வேலை இன்னும் வரல, அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஷவுட் வந்திருக்கு, வாய்ஸ் வந்திருக்கு, ஆனால் ட்ரம்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். கடைசி எக்காலத்துக்காக காத்திருக்கிறோம். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே நம்ம வந்து மறுரூபமாக்கப்பட்டு மேலே எடுத்துக்கொள்ளவும். ஒன்று ஒரு நீர் 15:51-52 வாசிக்கிறோம். அதனால் பெருமையானவர்களே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இதனால் தமது அறுப்புக்கு அறுவடையின் எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போவாஸ் வந்து லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட். அந்த அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப வேண்டும், அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நம்ம ஜெபம் பண்ணாதான் அவர் கிரியை செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜெபிக்கலன்னா அவர் கிரியை செய்ய மாட்டார். ஏன் ஜெபிக்கணும்? நமக்கு தான் என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுமே, நான் ஏன் ஜெபிக்கணும்? சில மிஞ்சின நீதிமான்கள் இருக்கிறாங்க. இந்த மிஞ்சின நீதிமான்கள் என்ன சொல்வாங்கன்னா, நான்லாம் பைபிள் படிப்பதே கிடையாது, நான்லாம் ஜெபிக்கதே கிடையாது, ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படி என்று சொல்லுவாங்க. அவங்க கடைசியில் வந்து சோதனையில் கண்ணியில் மாட்டுவாங்க. அவங்க ஜெபிக்காதனால அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவங்க ஜெபிக்காதனால அந்த வீட்டை சேர்ந்த மற்றவங்க ஜெபிக்க வேண்டியது வரும். ஏன்னா இவர் வந்து ஜெபிக்க மாட்டார். அதை மாதிரி மிஞ்சின நீதிமன்றங்களாக சுயநீதிக்காரர்களாக இருப்பார்கள். பைபிள் என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் நம்ம வந்து கேட்கணும்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அவருடைய ஊழியத்தில் ஒரு பகுதி ஜெபம் பண்ணுவது. அந்த ஜெபம் பண்ணால் தான் அவர் லேபர்ஸை அனுப்ப முடியும். அந்த லேபரர்ஸ் அவர் அனுப்பணும்னா அதற்காக ஜெபிக்கணும். அது அவருடைய அறுப்பு தான், ஹிஸ் ஹார்வெஸ்ட். நம்முடைய அறுவடை இல்லை, அவருடைய அறுவடை தான். ஆனாலும் அதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா அவருடைய ஊழியத்தில் நமக்கு ஒரு பார்ட்ஸ் என்னவென்றால் ஜெபிப்பது. அந்த ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த லேபரர்ஸ் அனுப்புகிறார். அவங்க வந்து அறுவடை செய்கிறார்கள். தானியமானது களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறது. அதனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும் பொழுது ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்தாபனத்தில் நிறைய பேர், நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஊர் சுற்றி ஊழியக்காரங்க. நான் அவங்கள என்ன சொல்லுன்னா, ஊர் சுற்றி ஊழியக்காரங்கன்னு அவங்களுக்கு பேர் வச்சுருக்கிறேன். இவங்களுக்கு ஒரு ஆத்மாவும் கிடையாது, ஒரு சபையும் கிடையாது. ஆனால் இவங்க ரவுண்ட் ஆகிடுச்சிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே எங்கே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, வீடு வீடாக ஜெபம் பண்ணிக்கிட்டே காணிக்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஊர் சுற்றி ஊழியக்காரங்க. ஆனால் ஆண்டவர் எங்களை அழைச்சாரு, நாங்கள் ஊழியம் செய்கிறோம் பாங்க. இன்னும் சில பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சபையை விட்டுட்டு வேறு இடத்துல ஊர் சுற்றுவாங்க. அவங்களுக்கு தங்களுடைய சொந்த சபையை நடத்தல விட மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு ஆசை. அதனால் அவங்க இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்காக ஒரு ஊர் சுற்றி ஊழியக்காரனை கொண்டு பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. அந்த இவர் வேறு இடத்துக்கு வேறு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுவார். ஆந்திரா போகிறேன், பாம்பே போகிறேன் அப்படிம்பார். அங்கே போய் பிரசங்கம் பண்ண போகிறேன், இங்கே போய் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த சபையை வந்து ஒரு ஊர் சுற்றி பாஸ்டர் நடத்துவார். அவர் பைபிளையும் சரியாக படிக்க மாட்டார், சரியாக ஜெபம் பண்ண மாட்டார், நாலேஜும் இருக்காது, படிப்பறிவும் கம்மியாக இருக்கும். அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார். என்ன இவ்வளோ பெரிய சபையில் இந்த மாதிரி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு? இவர் ஊர் சுற்றியாக இருக்கிறார். இவர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்யாதபடி இவர் வந்து ஊர் சுற்றுறார். காரணம், யாரும் பாஸ்டர் இல்லை, அதனால் நான் போகிறேன் அப்படிம்பாங்க. ஆண்டவர்கிட்ட பாஸ்டரை அனுப்பும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டியதுதான். எல்லா சபையும் போய் நம்ம பார்க்க முடியாது. பாம்பேக்கு வாங்க பாஸ்டர், பாம்பேயில் வந்து சொல்லுங்கள், அவங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு தெரியல, அப்படிலாம் அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் போக முடியும். அங்கே வந்து ஒரு உண்மையான ஊழியக்காரனை ஆண்டவரை எழுப்ப வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே பாஸ்டர் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அங்கங்கே ஆண்டவர் வந்து உண்மையான பாஸ்டரில் அனுப்ப வேண்டும். அதனால் இன்னைக்கு லேபரர்ஸ் ஆர் ஃபியூ அப்படின்னு சொன்னால், நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சோபனத்தில் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மெசேஜ்லேயும் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க கூட்டணி வச்சா இவங்க தான் அங்கே வந்து சேருவாங்க. அதெல்லாம் பல்லாவரத்தில் ஒரு பாஸ்டர் ஊழியக்காரங்க கூட்டம் நடத்துகிறார். அப்படி அவங்கவுங்க ஊழியக்காரங்க கூட்டம் நடத்தா அதில் யார் வந்து சேருவா? இப்படி ஊர் சுற்றி பரசங்கியாரால் தான் வந்து சேருவாங்க. உண்மையான பாஸ்டர்ஸ் அங்கே வரமாட்டாங்க. அதனால் அந்த ஊழியக்காரங்க கூட்டம் எல்லாமே பிரயோஜனம் இல்லாதது. இதுதான் நம்ம இன்னைக்கு தச்சமே பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் அனுப்ப வேண்டும். இவங்களா பாஸ்டராக ஏற்படுவது, அல்லது ஓட்டு போட்டு பாஸ்டராக வருவது, அல்லது இன்னொரு சபையை பிரிச்சுக்கிட்டு இவர் பாஸ்டராக வந்து மாறுவர். அப்படிதான் பல்லாவரத்தில் ஒருத்தர் பாஸ்டராக மாறியிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஊழியம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒழுங்கான ஊழியமாக இருக்காது. இதுதான் பிரசன்ட் கண்டிஷன். இதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தியினுடைய பிரசன்ட் கண்டிஷன். இதுதான் உண்மையிலே லேபரர்ஸ் ஆர் ஃபியூ. ட்ரூலி த ஹார்வெஸ்ட் இஸ் கிரேட் பிளண்டியஸ், அறுவடை மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்டவங்க கிடையாது. அதனால் அவர் தான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப வேண்டும். அந்த 38 வசந்த வாசிக்கலாம்.
ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்
கொள்ளுங்கள். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்பு, இது அவருடைய ஊழியம், இது மனுஷனுடைய ஊழியம் அல்ல, இது அவருடைய ஊழியம். தமது அறுப்புக்கு அறுவடையின் எஜமான் த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அவர் வந்து வேலையாட்களை அனுப்பணும். அவர் வேலையாட்களை அனுப்புறதுக்கு அவருக்கு தெரியாதா அப்படின்னு மிஞ்சன நீதிமான்களாக கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ ஜோம் பண்ணு, ஆண்டவர் அனுப்புவார். அதனால் இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஆண்டவர் வந்து வேலைக்காரர்களை அனுப்ப வேண்டும். தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பணும். எல்லாம் களைகளாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் கோதுமையை அறுவடை செய்கிற அந்த அந்த அறுப்புக்கு, தமது அறுப்புக்கு அவர் அந்த அனுப்பணும். அதனால் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அனுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய அறுப்புக்கு, அவருடைய அறுப்பு எல்லாம் களைஞ்சும் அங்கே ராப்சரில் போய் சேரும். இவங்க ஒரு அறுவடை செய்வாங்க, ஒரு 50 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு, ஒரு 100 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு, இது இவங்க அறுப்பு. நம்ம அவருடைய அந்த அறுப்புக்கு கொண்டு போகணும். அதுக்கு வந்து ரியல் பாஸ்டரை ஆண்டவர் அனுப்ப வேண்டும். அந்த ரியல் பாஸ்டர் அவருக்கு தான் தெரியும். அதனால் அவர் அனுப்புறது ரியல் பாஸ்டர் அனுப்புவார். அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த உண்மையான பாஸ்டர்களை அனுப்புவார். அவர்கள் வந்து அவருடைய அறுப்புக்கு அங்கே வந்து கோதுமையை அங்கே அறுவடை செய்வார்கள். மற்றவங்கெல்லாம் தங்களுடைய அறுவடைக்காக செய்வார்கள். அவங்க அவங்க ஆதாயத்துக்காக, அவங்க பெயர்புகளுக்காக, அவங்க வந்து பாஸ்டருங்க பதவிக்காக அவங்க ஆட்களை சேர்ப்பாங்க. ஆனால் ஒரு உண்மையான பாஸ்டர் வந்து அங்கே வந்து ஆத்துமாக்களை ரேப்சரில் கொண்டு போகிறதுக்காக பிரயாசப்படுவான். கூலியால் என்ன செய்வான் என்றால் தன்னுடைய திறமையை காண்பிக்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணுவான். யாராவது ஒரு பிரசங்கியாரை கொடுத்தோம்னா அவர் தன்னுடைய திறமையை காண்பிக்கிறதுக்காக பண்ணுவார். ஆத்துமாக்களுக்காக பண்ணுறது கஷ்டம். அது அவர் அனுப்பணும். அதனால் இங்கே பாருங்கள், 7 பேர். இந்த 7 பேர் ஆண்டவர் அனுப்பின ட்ரூ மினிஸ்டர்ஸ், உண்மையான ஊழியக்காரர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வலதுகரத்திலே நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். அவர் தம்முடைய வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டார். இதெல்லாம் ட்ரூ மினிஸ்டர், யாரும் போலி கிடையாது. இவங்க ஆண்டவர் அனுப்பின லேபரர்ஸ். இவங்க தான் அறுவடை செய்கிறாங்க. இதுக்கு கீழே தான் இப்போ நான் வந்து ஏழாவது ஸ்டாருக்கு கீழே இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு ஸ்டாருக்கும் கீழே நிறைய உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அந்தந்த காலத்தில் அவங்க அறுவடை செய்கிறாங்க. இப்பொழுது நம்ம 1963 தாண்டிச்சோம். அதில் ஏழாம் தூதனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய செய்தி நம்ம இடத்துல இருக்கு. 1947 1965 வருஷம் வரைக்கும் கொடுத்த செய்தி, 1200 செய்தி நம்ம கையில் இருக்குது. உங்கள் செல்ஃபோன்லேயும் நீங்கள் வச்சுக்கிடலாம், எந்த நேரத்துலையும் படிக்கலாம். அதுதான் மெசேஜ். அதை வந்து பைபிளோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த நேரத்துக்கு என்ன வெளிப்பாடு இருக்குன்னு அதிலிருந்து எடுக்கணும். அதை எடுத்து பைபிளோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணணும். அதுதான் உண்மையான லேபரர். மற்றவங்க மனசில் வந்ததெல்லாம் பேசுவாங்க. நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ட்ரூ மினிஸ்டர்ஸ், ட்ரூ மினிஸ்டரை அங்கீகாரம் பண்ணினா நீங்கள் ரேப்சரில் போகலாம். ட்ரூ மினிஸ்டரை அசட்டப் பண்ணால் நீங்கள் கைவிடப்படுவீங்க. ஜட்ஜ்மெண்ட் வரும், நமக்கு நியாய தீர்ப்பு வரும். ஒரு உண்மையான சபை அமைவது ரொம்ப கஷ்டம். ஒரு உண்மையான பாஸ்டர் அமைவது கஷ்டம். அதை வேல்யூ பண்ண தெரியலன்னா அது இன்னும் பிரச்சனை. அதுதான், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ட்ரூ மினிஸ்டர்ஸ் அனுப்பும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாஸ்டரே எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் அங்கே ஆண்டவர் ட்ரூ பாஸ்டர்ஸை, அங்கே ட்ரூ அந்த மினிஸ்டர்ஸை, லேபரர்ஸை ஆண்டவர் அனுப்பும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ட்ரூலி த ஹார்வெஸ்ட் இஸ் பிளண்டியஸ் பட் த லேபரர்ஸ் ஆர் ஃபியூ. ஆனால் வேலைக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி. அதனால் பாருங்கள், சென்னை பட்டணம் ஒரு பெரிய பட்டணம். இதில் எத்தனையோ தொகுதி இருக்குது. எலெக்ஷன் வரப்போகுது. இவ்வளோ பெரிய பட்டணத்தில் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி எலெக்ஷனில் பிரயாசப்பட போகிறாங்க. அதிக பணத்தை செலவு பண்ண போகிறாங்க. இதை எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யும் தெரியாது. இவ்விதமான ஒரு நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், அவங்க இத்தனை ஜனங்களுடைய ஓட்டு வேணும், மெஜாரிட்டி வேணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் எலெக்ஷன் பிரச்சாரம் ரொம்ப அதிகமாகும். இதை நம்ம பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த கட்சி ஜெயிக்கும், யார் அதிகமான ஓட்டு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் நினைக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சென்னை பட்டத்தில் எத்தனை பேர் ஆண்டவருக்காக இருக்கிறாங்க, எத்தனை ட்ரூ பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை ட்ரூ மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இதை அறுவடை செய்யணுமே அப்படின்னு ஆண்டவர் பார்த்த மாதிரி பார்க்குறோம். ஆண்டவர் தெல்லான ஜனங்களை பார்க்கிறார், அவர்கள் மேல் மனதுருகிறார். அவர் சொல்ல, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், தொய்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அங்கிங்குமா சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அறுவடைக்கு வர வேண்டும். நீங்கள் வந்து அந்த அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆனால் வேலைக்காரர்களோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. த லேபரர்ஸ் ஆர் ஃபியூ. நீங்கள் வந்து அங்கே வந்து யாரை ஆண்டவரை அனுப்பணும்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கணும். உண்மையான லேபரர்ஸு அவருடைய அறுப்புக்கு, அவங்களுடைய அறுவடைக்கு அல்ல, அவருடைய அறுவடைக்கு. ஹிஸ் ஹார்வெஸ்ட், த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அந்த அறுவடையின் எஜமான், லேபரர்ஸை அனுப்பும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நம்ம இந்த கடைசி நேரத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். அதனால் அருமையான நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவரால் அனுப்ப முடியாதா, அவர் அனுப்பணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனம் அதான் சொல்லுது. இது நமக்கே அது ஒரு வினோதமாக தெரியுது. அவர் நினைச்சா எல்லாம் செய்ய முடியுமே, ஏன் நம்ம ஜெபிக்கணும்? நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் நான் அனுப்புவேன். நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா நான் அனுப்ப முடியாது, நான் கிரியை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் 38 வசனம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். He will send forth laborers into his harvest. He therefore the Lord of the harvest. நீங்க வந்து அவரை நோக்கி வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால எந்த ஒரு காரியமானாலும், என்னுடைய 50 வருஷ ஊழியத்தை சாட்சி சொல்லியிருக்கிறேன், சொல்லணும்னா நிறைய இருக்கு, சொல்லக்கு நேரம் போதாது, எவ்வளோ காரியம் இருக்கு. இந்த எல்லா காரியத்திலையும் நான் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன, கவனித்த காரியம் என்னன்னா, ஜெபம் பண்ணாமல் ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு ஜெபம் பண்ணால் நாளைக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். ப்ராமிஸ் இருக்கா? ப்ராமிஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறார். ஆனால் வாக்கு தத்துவம் இருந்தாலும் அவருக்கு நம்ம ஜெபிப்பதற்கு முன்னதாகவே எல்லாமே தெரியும், நம்முடைய நிலைமை எல்லாம் தெரியும். ஆனாலும் நம்ம ஜெபம் பண்ணாமல் அவர் கிரியை செய்ய மாட்டார். அவர் கையை கட்டிட்டு நிற்பார், கிரியை செய்ய முடியாது. ஏன்னா நீ ஜெபம் பண்ணலை, அதனால் நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை, என்னால் முடியாது. நீ ஜெபம் பண்ணால் தான் நான் செய்ய முடியும், அல்லது நம்ம முன்னால் கையை கட்டிட்டு தான் நிற்பார். உங்கள் முன்னால் ஆண்டவர் கை கட்டிட்டு நிற்பார். அவருக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட பார்க்குறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணலை. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கடமைக்கு ஜெபம் பண்ணுறீங்க. அதனால் அவர் கையை கட்டிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியல. அதே போல் ஒரு பாஸ்டர் வாழ்க்கையில் ஆண்டவர் ஊழியத்தில் கிரியை செய்யலைன்னா என்ன அர்த்தம் என்றாலும் அவர் ஜெபிக்கலைன்னு அர்த்தம். அவர் ஜெபிக்கணும். எனக்கு ஒரு காலத்தில் நல்ல பலம் இருந்துச்சு, அங்கே எங்கே போய் ஜெபம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன நினைப்பீங்களோ எனக்கு தெரியாது. காலையில் என்ன ஜெபம்னா பரப்பிட்டுருவேன், பரப்பிட்டு ஒரு பார்க்குக்கு போவேன். சென்னையில் எத்தனையோ பார்க்குக்கு போயிருக்கேன். அங்கே போய் காலையிலேருந்து சாயங்காலம் இருட்டுற வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அன்றைக்கி ஃபாஸ்டிங். பல்லாவரம் மலைக்கு போவேன், இங்கேருந்து டூவீலர் மலை உச்சி வரைக்கும் அங்கே போவேன். அங்கே ஒரு பாறை இருக்கும், அங்கே ஒரு செடி இருக்கும், அந்த செடிக்கு கீழே உட்கார்ந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஸ்தாபனத்துக்காரங்க எத்தனை பேரை ஜெபிக்கிறாங்க, பல்லாவரம் மலையில் ஜெபிக்கிறாங்க, நானும் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த பல்லாவரம் மலையில் நின்று பார்த்தா சென்னை பட்டணம் அப்படியே தெரியும். அதனால் அருமையானவர்களே, இப்படி பல இடங்களில் ஜெபிச்சிருக்கிறேன். வண்டலூர் ஸூக்கு நிறைய பேர் சுற்றி பார்க்க போவாங்க, நான் வந்து அங்கே ஒரு மூலையில் ஒரு இடத்த பார்ப்பேன், யாருமே நடமாட்டம் இல்லாத நல்ல பசுமையான இடத்த பார்த்து அங்கே ஒரு மரத்து கீழே உட்காந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு இது அங்கே உட்காந்து ஜெபம்ட்டு வருவேன். யாருக்குமே தெரியாது, என் மனைவிக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இப்படியா ஒரு காலத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணது போல் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என் பிரதர் பென்காமுக்கு கிரீன் மில் என்ற இடத்துல ஒரு குகை இருக்குது, அந்த குகையை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அங்கே போய் அவர் ஜெபம் பண்ணுறார். நமக்கு அப்படி ஒரு குகை இல்லை, அவர் அங்கே போய் ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய தூதனானவர் 1946 மே மாதம் 7ஆம் தேதி அவர் 3 டேஸ் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு வந்து தரிசனமானார். பிறகு என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் வீட்டு பக்கத்தில் டென் ரூம்னு ஒரு ஹால் கட்டி வச்சிருக்கிறார். டென் ரூம், டென்னுன்னா குகை வீடு அப்படின்னு வச்சிருக்கிறார். அதில் அவர் வேட்டையாடின அந்த அந்த மிருகத்தினுடைய தலைகளை அங்கே வச்சிருக்கிறார். 42 இன்ச்சு உள்ள அந்த மான் கொம்பு அங்கே தான் இருக்கு. அவர் வந்து அந்த கரடி அதை அதை ஷூட் பண்ணார். அதெல்லாம் அந்த தலை அந்த மண்டவோடெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் அதுக்கு பேர் டென் ரூம்னு வச்சுருக்காரு. அங்கே போய் அவர் ஜெபம் பண்ணுவார். அதே போல் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் நமக்காக ஜெபம் பண்ணார். அது மாத்திரமல்ல, இதோ மோசஸ் நம்ம பார்க்கும் பொழுது அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிடுவான், அது வந்து சவுண்ட் ப்ரூஃப், அங்கே வெளியே சத்தமே கேட்காது. அங்கே ஷெகைனா க்ளோரி இருக்கிறது, அங்கே தான் கிருபாசனம் இருக்கிறது, அங்கே போய் அவன் ஜெபம் பண்ணுவான். இப்படி பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது அவங்க ஜெபம் பண்ணதுக்கு ஒரு இடத்த வச்சுருந்தாங்க, அவங்க அங்கே போய் தேவனோடு ஐக்கியப்பட்டாங்க. இன்னைக்கு ஜபமே கிடையாது, நிறையவருடைய ஜீவிதத்தில் ஜபம் கிடையாது. அதனால் சிலர் வந்து தேவனுடைய வார்த்தையும் மதிக்கிறது இல்லை. இங்கே பயிற்சடி நடக்கும், அங்கே பார்த்தா நாலு சந்தியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பார். அந்த ஃப்ரெண்ட்ஸ் யார், அவிஸ்வாசி. அவன் சாபனத்துக்கு போகிறவன், அவங்க கூட வந்து அப்படியே வண்டியில் உட்காந்துக்கிட்டே அப்படி பேசிக்கிட்டு இருக்குது. இங்கே பயிற்சடி நடக்கும். இங்கே பயிற்சடி தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டால் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். இங்கே தீர்க்கதரிசி செய்தி போதிக்கும், அங்கே போய் பார்த்தா அவரும் நாலு சந்தியில் அவிஸ்வாசியோடு பேசிக்கிட்டு இருப்பார். எப்படி ஆண்டவர் நம்ம வேலை பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே ஜபம் நடக்கும், ஜபத்தில் பக்கத்திலே வீட்டில் இருந்தால் கூட ஜபத்துக்கு வரக்கு மனசு வராது. தூரத்தில் எங்கேயும் வர முடியாது, பக்கத்தில் இருக்கவங்க கூட வரமாட்டாங்க. அதனால் ஜபத்தை அலட்சியம் பண்ணுது. தங்களுடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லை. இவங்கெல்லாம் ட்ரூ பிலீவர்ஸாக இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. இதுக்கு தான் டைம் கொடுக்கணும். சாத்தான் அதுக்கு தான் டைம் கொடுக்க விடமாட்டான். அதனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், ஜபம் பண்ணால் தான் நான் கிரியை செய்ய முடியும், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நான் கிரியை செய்ய முடியும், கையை கட்டிக்கிட்டு உங்கள் முன்னால் அப்படியே நிற்பேன். உன் நிலைமை தெரியும், உன் பிரச்சனை தெரியும், ஆனாலும் உனக்கு நான் உதவி செய்ய முடியாது. காரணம், நீ எனக்கு டைம் கொடுக்க மாட்டேக்கிறா, என் கூட ஒழுங்காக பேச மாட்டேக்கிறா, ஊமையாட்டும் இருக்கா, ஊமையாட்டும் போகிறா. நீ இப்படியே ஜீவனம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி நான் உனக்கு கிரியை செய்ய முடியும்? உங்கள் முன்னால் இயேசு கிறிஸ்து கை கட்டிக்கிட்டு நிற்பார், அவர் கிரியை செய்ய முடியாது. தன்னுடைய கரத்தினால் கிரியை செய்ய முடியாது. காரணம் என்ன? ஜபம் இல்லை. இந்த நேரத்துக்குரிய மெசேஜில் இருக்கவங்க தீர்க்கதரிசி புஸ்தகத்தை தான் படிப்பாங்களே ஒழிய அவங்க ஜபம் பண்ண மாட்டாங்க. நான் வந்து சாபத்தின் மூலமாக வந்திருக்கிறேன், அங்கேருந்து நான் ஜபத்தை கற்றுருக்கிறேன், பெந்தகோஸ்திலேருந்து நான் ஜபத்தை கற்றுருக்கிறேன். இவங்க அப்படி வராதனால இவங்களுக்கு ஜபத்தினுடைய வேல்யூ தெரியாது. இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுதும் ஜபம் பண்ணார். அதிகாலையில் இருட்டோடு போய் அவர் ஜபம் பண்ணார். வனாந்தரமான ஒரு இடத்துல தனித்து ஜெபம் பண்ணார் என்று பைபிளில் போட்டிருக்கு. இந்த மீனாட்சி நகரில் மாமரம் தான் இருக்கும், வீடே கிடையாது. அந்த பெத்தானி நகரில் வீடே கிடையாது, பனைமரமும் மாமரம் தான் இருக்கும். அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கு. காலையில் போனால் ஒரு ஆள் இருக்காது, அமைதியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படிலாம் ஜெபம் பண்ணது தான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு கிரேஸ் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பையங்களை பார்த்தா ஜெபம் எங்கதே கிடையாது, லைஃப்பில் ஜபம் கிடையாது, பைபிள் படிப்பு கிடையாது, பிரசங்கத்தை வேல்யூ பண்ணுறது இல்லை. தாங்களே கொஞ்சம் பெரிய ஞானி ஆகிட்டோம்னு நினச்சிக்கிடுறாங்க, கொஞ்சம் செய்தி தெரிஞ்சோன்னா ஞானி ஆகிட்டோம்னு நினைக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மாதிரி அவங்க அப்படி நினைக்கிறாங்க. எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணணும், ஜபத்துலேயும் தேவனுடைய வார்த்தையிலையும் நம்ம ட்ரை பண்ணால் அதுக்கு பலன் உண்டு, ராப்சரில் பங்கு பெற முடியும். அதனால் அருமையானவர்களே, வாழ்க்கையில் போதுமான ஜபம் நமக்கு அவசியம். எந்த ஒரு காரியத்துக்கும் போதுமான ஜபம் அவசியம். அதனால் பைபிளில் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சில வசனங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எசேக்கியேல் 22:30-31 வாசிக்கலாம்.
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார்.
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும். I sought for a man among them that should make up the hedge and stand in the gap before me. திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. That I should not destroy it, but I found none. ஒருவனையும் காணவில்லை. அதனால் நான் என்ன செய்வேன் என்றால், நான் தேசத்தை அழித்து போடுவேன், என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆண்டவர் தேசத்தை அழிக்க வருகிறார். அழிக்க அவருக்கு மனசு கிடையாது. God's desire is not to bring down the wrath upon the people. தேவனுடைய ஜனங்கள் மேலே கோபாக்கினை கொண்டு வருவது அவருக்கு பிரியம் கிடையாது. அவங்கள மன்னித்து அவங்களுடைய அவருடைய கிரேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். ஜனங்களுடைய குறைகளை மன்னித்து அவங்களுக்கு கிருபை தரணும்னு தான் அவருடைய விருப்பம். ஜனங்களை அழிக்க அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு மனுஷனை தேடுறார். அந்த மனுஷனை தேடும் பொழுது அவன் வந்து திறப்பிலே நிற்க வேண்டும். அந்த திறப்பிலே நின்று சுவரை அடைக்கணும். அவன் வந்து ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். He stood in the gap for us. அவன் ஜனங்களுக்காக அவன் திறப்பிலே நிற்க வேண்டும். அப்படி நான் பார்க்கும் பொழுது ஒருவனையும் காணவில்லை, அதனால நான் அழிச்சு போடுவேன்னு சொல்றார். அதே போல திறப்பிலே நிற்கும்படியாக ஒரு மனுஷனை தேடுகிறேன். ஆண்டவர் அழிக்க வர்றாரு, ஆனால் அவருக்கு விருப்பம் கிடையாது. மன்னிச்சு நமக்கு கிருபை தரணும் தான் எண்ணம். ஆனால் அவரால் என்ன செய்யலாம்? இப்போ வந்து அப்படி அவர் கிருபை தர்றதுக்கோ அல்லது பாவத்தை மன்னிக்கிறதுக்கோ அவரால் முடியலை. காரணம் என்னன்னா, ஜபிக்கிறவன் இல்லை, இடைவெளியில் நிற்கிற ஒரு மனுஷன் இல்லை, திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷன் இல்லை. ஆண்டவரே கிருபை தாரும், குறைகளை மன்னியும், அழிக்காதரும்னு சொல்லி அங்கே வந்து இடைவெளியில் நின்று ஜபிக்கிற மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொல்லுவோம். உங்கள் குடும்பம் முன்னேறணும்னா உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. உங்கள் மனைவி பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் ஸ்டாண்டர்டாக வரணும் அப்படின்னா அதுக்காக ஜெபம் பண்ணு. அதுக்காக ஜெபம் பண்ணாமல் எங்கள் குடும்பம்னு மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை, வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணால் வெளியரங்கமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். குடும்பத்து மேலே பச்சு இருக்கா? குடும்பத்துக்காக ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணணும். அவங்கவுங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்காக மற்றவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து போராடிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு எங்கள் குடும்பம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாமே ஜெபத்தில் தான் இருக்கு. நம்ம போராடி பிரயோஜனம் கிடையாது. மற்றவங்கள்ட்ட போய் சண்டை போட்டு பிரயோஜனமும் கிடையாது. ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணலன்னா ஆண்டவர் நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, நான் அழிச்சு போடுவேன், என்னுடைய கோபாக்கினையே உங்கள் மேலே வரும், தேசத்தை அழித்து போடுவேன். எனக்கு தேவை என்னன்னா அங்கே கொஞ்சம் பேர் ஜெபிக்கணும். அவங்க தரப்பில் நின்று ஜெபம் பண்ணால் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், அல்லது நான் அழிச்சு போடுவேன், நியாய தீர்ப்பை தருவேன். அதனால் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தங்களுடைய பிள்ளைகளுக்காக, மருமக்கள் மார்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணும். அதுவும் வயசான காலத்தில், ரிட்டையர்டான காலத்தில் நமக்கு வந்து வேற வேலை செய்ய முடியாது, ஆனால் ஜெபம் பண்ணலாம். இப்போ நான் ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏஜ் ஆகிப்போச்சு, இப்போ அங்கங்கே ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. பில்டிங் ஒர்க் மேலே நடக்குது, அங்கே கூட போய் பார்க்க முடியல. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு டென் ரூம் கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு கேவ் கொடுத்துருக்கிறார். இந்த சர்ச்சு தான் அந்த கேவாயிருக்கு. எனக்கு ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தை கொடுத்துருக்கிறார். இதோ அந்த ஸ்தலத்தில் வந்து நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன், இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். ஜெபம் எல்லாரும் பண்ணலாம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஆசீர்வதிப்பு. உங்கள் கணவருக்காக நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? எல்லாமே உலக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. சர்ச்சைக்கு வராமல் ஊர் சுற்றுது. காரணம் என்ன? இந்த தாய் மாதிரி ஜெபம் பண்ணது கிடையாது, ஆத்ம பாரம் கிடையாது, ஜெபம் பண்ணுவது கிடையாது. ஆனால் வாயாடுறது, வாய் மட்டும் அதிகமாக பேசுறது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்முடைய தரித்திரம் நம்மளை விட்டு போகலை. நம்ம குடும்பம் வந்து ஆவிக்கிரிய பிராகமாக மாறாமல் இருக்கு. ஆதியிலிருந்தே ஞானஸ்தானம் எடுத்த நாளில் இருந்தே, சத்தியத்தில் வந்த நாளில் இருந்தே ஒரு ஒழுங்கு கிரமம் இருக்குதா? ஆண்டவர் அதை பார்க்குறாரு. நான் பார்க்குறேன், யாராவது ஜெபிக்கிறாங்களா? அவங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க ஜெபிக்கிறது இல்லையே. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அழைப்பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே தெருவில் நிற்கிறாங்க. அவங்க என் வார்த்தையை வேலையை பண்ணுறதில்லை, இவங்க ஜெபம் பண்ணுவது கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தால் அதுலேயே அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க. மேற்கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், அவருடைய கிருபை வேணுங்க எண்ணமே இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அதனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் தான் நான் உதவி செய்ய முடியும், அல்லது நான் கையை கட்டிக்கிட்டு தான் நிற்பேன். நான் அழிக்க வருகிறேன், நான் கிருபை தரணும்னு நினைக்கிறேன், நான் குற்றங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்கிறவன் இல்லை. அதனால் நான் வந்து என்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன்னு ஆண்டவர் எருசலேம் மேலே சொன்னார். இதோ அதை அப்படியே செஞ்சாருன்னு நம்ம பைபிளில் பார்க்கணும். அதனால் கர்த்தர் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறார். அவர் பார்க்குறார், ஜெபிக்கிறவன் இருக்கிறானான்னு பார்க்குறார். இந்த கல்வாரி சேப்பர் நாக்கில் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்குறார். இந்த மெசேஜ் அதாகவர் இந்த சென்னை பட்டணத்தில் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா, ரியலாக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறார். ஒரு நாளில் ஆப்ரகாம் ஜெபம் பண்ணினான், அவன் இடைவெளியிலே நின்றான். ஆண்டவரே, அங்கே 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? 50 நீதிமான் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன். ஆதியாகமம் 18:24 வசனத்தை வாசிக்கலாம்.
பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான் நிமித்தம் ரட்சியாமல் இந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ?
இது 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? நான் தேசத்தை அழிக்க போகிறேன், நான் சோதோம் குமாரவே அழிக்க போகிறேன், அதுக்கு தான் நான் இறங்கி வந்திருக்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறார். அப்படி வரும் பொழுது ஆப்ரஹாமை அங்கே சந்திக்கிறார், ஆப்ரஹாமுக்கு அங்கே ப்ராமிஸ் பண்ணுகிறார். ஒரு பிராண உற்பத்தி திட்டத்திலே சாராள் ஒரு குமாரனை அவள் பெற்றிருப்பாள் என்று சொல்லுகிறாள். அதன் பின்பு அவள் சோதோமை நோக்கி போகும் பொழுது அந்த ரெண்டு தூதர்கள் சோதோமை நோக்கி போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே நிற்கிறார், ஆப்ரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இதே போல் ஆப்ரகாமுக்கு ரகசியத்தை சொல்லாமல் இருப்பேனாம், எல்லா ரகசியத்தையும் ஆப்ரகாமுக்கு சொல்லுகிறார். நான் வந்து சோதோமை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசியாக 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? நீதிமானை துன்மார்க்கனோடு நீர் அழிக்க மாட்டீர், நீ நீதி உள்ள தேவன். அதனால 10 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரா? 10 நீதிமான் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்னு சொல்றோம். அங்க சொல்றாரு இயேசு கர்த்தர், அங்க சொல்லுகிறார், அவர் ஒரு மனுஷனா வந்திருக்கிறார். அங்க 3 கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 3 கிளாஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து சோதோம் ஜனங்கள் பாவத்தில் இருக்காங்க, இன்னைக்கு உலகத்தின் மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க. சினிமா பார்ப்பது, பாவங்களை செய்வது, எல்லா உல்லாசங்களையும் அனுபவிப்பது தான் உலகத்தின் மக்கள். இங்கே சோடமிச், இன்னொன்று லோத்துவும் அவனை சேர்ந்த ஜனங்களும், அவங்க அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள், சாபன கிறிஸ்தவர்கள் லோத்துவும் அவனுடைய மக்களும். இங்கே ஆப்ரகாம் வந்து அதை விட்டு வெளியே வந்திருக்கிறான், எப்ரோனில் இருக்கிறான், மலையில் இருக்கிறான். அதனால் சோடமிட்ஸ் வந்து சின்புல் அண்ட் விக்கெட் வேர்ல்டு, இது வந்து லூக்வாம் கோல்டு, லோத்துவும் அவனுடைய ஜனங்களும். ஆனால் ஆப்ரகாம் கால்ட் அவுட் ஆஃப் இட், அதை விட்டு வெளியே அழைக்கப்பட்டிருக்கிறான். அவன் வந்து டெசர்ட்டில் இருக்கிறான். இதோ அவன் வந்து கத்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அவிஸ்வாசியான ஃப்ரெண்ட்ஸோடு போய் பேசுறது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவிஸ்வாசியோட விசுவாசிக்கு பங்கேது. 2 Corinthians 6:14 வாசிக்கிறோம், அவிஸ்வாசியோட போய் ஏன் நேரத்தை போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? என்ன பிரயோஜனம் அவங்க கூட பேசி உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? உனக்கு அதில் ஜாலி இருக்கு அவிஸ்வாசியோடு பேசுறதுல. அதனால நீ ஆவிக்குரியவனா இருந்தா எப்படி பேசுவோம்? அவள் நடுவிலிருந்து பிரிந்து அவளை விட்டு வெளியே வாருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிதாவாக இருப்பேன், நீ என்னுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள். 2 Corinthians 6:14-17 வாசிக்கிறோம். அதனால் நம்மெல்லாம் செப்பரேட்டட் பீப்புள், ஆபிரகாம் போல நம்ம செப்பரேட்டட் பீப்புள். அவிஸ்வாசியிலிருந்தும் சாபன மக்களை விட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். இதுதான் ஆப்ரகாம் அண்ட் குரூப். இவனுக்கு தான் பாடி சேஞ்சு வருது, இவன் தான் தெரப்பில் நிற்கிறான். அந்த லோத்து அங்கே இருக்கிறான், சோதோமில் இருக்கான். இதனால அவங்களுக்காக தெரப்பில நின்று ஜெபம் பண்ணுகிறோம். இப்படி ஜெபம் பண்ணும் பொழுது 10 நீதிமான் இருந்தா அழிக்க மாட்டேன், 10 நீதிமான் இருந்தா கூட அழிக்க மாட்டேன். லோத்து குடும்பத்துல 10 பேர் கூட கிடையாது, லோத்து மட்டும்தான் நீதிமான். அவன் மனைவி உலக பிரமாணவா, அவனுடைய பிள்ளைகள் உலக பிரமாணது. இந்த லோத்தும் லோத்தும் மனைவியும் பிள்ளைகளை சரியா வளர்க்கல. அதனால பாருங்க, லோத்து வந்து லூக் வார்ம் பிலீவர், ஆண்டவரை நேசிப்பான் உலகத்தை நேசிப்பான், இப்படியாப்பட்ட மனுஷங்க. இதனால ஆண்டவர் சோதோம் குமாரனுடைய பாவம் பெருகி விட்டது. ஆண்டவர் அழிக்க வரும் பொழுது இவன் தரப்பில் நின்று இதோ ஆண்டவரே அழிக்காதையின் என்று அங்கே கெஞ்சி கேட்கிறான். அது நிமித்தமா ஆண்டவர் லோத்தை பாதுகாத்தார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அவனுடைய ஜபத்தினால தான் ஆண்டவர் அவ்விதமா செய்தார் என்று பைபிள்ல நமக்கு போடப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 19:29 வாசிக்கலாம்.
தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார்.
இந்த ஆபிரகாம் பண்ண ஜபம் தான், இந்த ஆபிரகாம் பண்ண ஜபத்தினால ஆண்டவர் வந்து லோத்தை அவனே ஆகும் சொந்த குடும்பத்துல உன் பிள்ளைகளை ரட்சிப்புல வழி நடத்த தெரியல, அதே ஒன்றும் தெரில, ஞானசானம் எடுத்த பிள்ளைகளையே பின்வாங்கி போகுது. காரணம், தாய் ஜெபம் பண்ணுவது இல்லை. இங்கே ஆபிரகாம் ஜெபம் பண்ண, ஆபிரகாமை நினைத்து ஆண்டவர் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். ஆபிரகாமுடைய ஜெபம் அவ்வளோ எஃபெக்டாக இருந்துச்சு, அவன் தரப்பிலே நின்றான். ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடினார், தேடும் பொழுது அங்கே ஆபிரகாம் அங்கே ஜெபிக்கலன்னா லோத்து அழிஞ்சு போயிருப்பான். ஆபிரகாமுடைய ஜபத்தினால தான், ஆபிரகாமை நினைத்து தான் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றின. நம்ம பிள்ளைகள் வந்து கைவிடப்படக்கூடாது, அது ரேப்சரில் வரணும்னு சொல்லி ஒரு தாய்க்கு அந்த பாரம் இருந்துச்சுன்னா அந்த தாய் ஜோமன்னவன் இருக்குமா? தன்னுடைய கணவர் வந்து ஆவிக்குரிய மனுஷனா இல்லை, விசுவாசம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸை விட்டுட்டு வேலைக்கு வரக்கு மனசு இல்லை, அந்த ஃபெய்த் இல்லை. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6ஆம் நாளில் 2 மடங்கு மன்னாவை கொடுத்தார், 7ஆம் நாளில் மன்னா பெய்யாதுன்ட்டார். அதனால ஆண்டவர் அப்படி நமக்கு தருவார் நீ ஃபெய்த் இல்லை, பைபிள் பேட்டர்னை பிலீவ் பண்ணக்கு ஃபெய்த் இல்லை. ஏன்னா அவ்வளோதான் அவங்க ஆபிக்கிற ஜீவியம், அவ்வளோதான். அதனால எவ்வளோ வந்து வீக்காக இருக்கிறாங்க, சோல்ஸ் வந்து எவ்வளோ வீக்காக இருக்கு. அதுக்காக ஒரு ஆத்ம பாரம் கிடையாது. ராப்சர் வருது, நம்ம ராப்சரில் பங்கு பெறணுமே. நம்ம இந்த பணம் எல்லாமே நமக்கு தேவைதான், ஆண்டவர் அதெல்லாம் நம்ம வேற விதத்தில் நமக்கு தருவார். அந்த ஃபெய்த் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். அதனால பாரப்பட்டு ஜபிப்பது. இந்த ஆபிரகாம் லோத்துக்காக ரொம்ப நேரம் போராடி, தேவனுக்கு முன்பாக போராடி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமின் ஜபத்தை அவர் அங்கீகரித்தார். அதே போல மோசஸ் நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது, அந்த மோசஸ் வந்து யாத்ராவின் 32:32 அவன் ஜனங்கள்கிட்ட அவங்க ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்றான். 32:32 வாசிக்கலாம்.
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீனானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான்.
ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். அவங்க பொன்கன்று குட்டியை வாங்க செய்து அதை நமஸ்கரித்து விட்டார்கள். உமக்கு பிரியமில்லாத பாவம், ஃபஸ்ட்டு பாவம் வந்து விக்கிரகாரணை, ஐடல் வர்ஷிப். அதுக்கு பிறகுதான் கொலை செய்யாதிருப்பாய், விபச்சாரம் செய்யாதிருப்பாயெல்லாம் அதுக்கு பிறகுதான். இருக்கிறதுலே மோசமான பாவம் ஐடல் வர்ஷிப். இந்தியா வந்து ஐடல் வர்ஷிப் நாடாக இருக்கு. இந்தியா வந்து ஐடல் வர்ஷிப், அந்த ஐடல் வர்ஷிப் பண்ணுற கட்சி தான் நம்மளை ஆளுகை செய்யுது. அவங்க சட்டத்தை ஏற்றி கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக செயல்படலான்னு பார்க்குறாங்க. இது ஆண்டவர் அதை இன்னும் அனுமதிக்கலை. அதனால் பாருங்கள், இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் சின் வந்து ஐடல் வர்ஷிப், விக்கிரகங்களை வழிபடுவது. என்னை அன்றி உனக்கு தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதோ ஒரு விக்கிரகத்தை உண்டாக்காது, அதை நமஸ்கரியாது. பெரிய பாவம் ஐடல் வர்ஷிப். முதலாம் கற்பனையே அதுதான், ஐடல் வர்ஷிப் பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவங்க பொன்கன்று குட்டியை அங்கே உண்டாக்கி நமஸ்கரிச்சிட்டாங்க. அதனால் ஆண்டவர் எல்லாத்தையும் நான் அழிச்சு போடுவேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன்னு சொல்லும் பொழுது இவன் வந்து என் பேரை வேணால் கிறுக்கி போடும், அவன் பேரு கிறுக்கப்பட்டால் அவன் பாதாளத்துக்கு தான் போகணும், ஆனால் அவங்கள வந்து ரட்சியும் சொல்லி அப்படி அவன் போராடி ஜெபம் பண்ணுறான். இப்படி போராடி ஜெபம் பண்ணால் அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கு. இப்போ பென்கேஸ் சொல்கிறா அவனுக்குள்ளே ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இருந்தது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தெல்லாம் தன்மேல ஏற்றுக்கொண்டு அவர் வந்து கல்வாரியிலே நமக்காக மரித்தார். நம்முடைய பாவத்தெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அதே மாதிரி தான் இந்த மோசஸ், அவன் அவ்விதமாக அவன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது இடைவெளியிலே நிற்கிறான், இந்த ஜனங்களுடைய பாவத்தெல்லாம் நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவங்கள அழிச்சு போடலை. அதனால் தெரப்பில் ஒருத்தன் நிற்க வேண்டும், ஒரு ஜபம் வேணும், அல்லது அன்னைக்கே எல்லாத்தையும் அழிச்சு போட்டிருப்பார். இந்த மோச ஜபிக்கலன்னா எல்லாத்தையுமே அழிச்சு போட்டிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகணும்னா அதுக்கு முன்னதாக அவங்களுக்கு ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்ற வேண்டும். யாத்திரமா 2:23 வாசிக்கலாம்.
சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார்.
கர்த்தர் வந்து அவங்களுடைய ஜபத்தை கேட்டார். அதுக்கு முன்னதாக ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுறார். அதனால நான் சொல்றது என்னவென்றால், ஆண்டவர் எதையாயிலும் செய்யணும்னா அதுக்கு முன்னால் ஜபம் வேணும், போதுமான ஜபம் வேணும். இங்கே அம்ராம் ஜபம் பண்ணுறோம், ஆண்டவரே 400 வருஷமாக நாங்கள் வந்து பிலீவ் பண்ணுறோம், 400 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், ஆனால் நீர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறீர், நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போவோம், பிதாக்களின் தேசத்துக்கு போவோன்னு சொல்லியிருக்கிறீர், ஆனால் நீர் சைலண்ட் காடாக இருக்கிறீர், நீர் அமைதியாக இருக்கிறீர், இன்னும் நீர் கிரியை செய்யலை, நாங்கள் ரொம்ப லாங் டைமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு அவன் அம்ராம் ஜெபம் பண்ணுறான். ஒன் நைட் வென் அம்ராம் வுட் ப்ரேட் மேபி ஆஃப் செவரல் இயர்ஸ் அண்ட் இஸ் ஹேர் நவ் வாஸ் டேனிங் கிரே, அவனுடைய முடி வந்து நரைச்சி போச்சு, அண்ட் நோ டெலிவரன்ஸ். சின்ன வயசுலேருந்து ஜெபம் பண்ணுறான், இப்போ முடியே நரைச்சி போச்சு, ஆனால் டெலிவரன்ஸ் இல்லை, எகிப்திலிருந்து விடுதலை இல்லை, அது நிலைமை மோசமாயிட்டு போகுது. பட் ஜஸ்ட் செட்டிங் ஒர்ஸ், ஒன் நைட் ஹீ காட் ரைட் டவுன் டு பிஸ்னஸ். அவன் அவிதமாக அவன் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு நாள் ராத்திரியிலே ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமானார். தேர் ஷுட் அன் ஏஞ்சல் வித் அ ஸ்வர்ட் ட்ரான், உருவின பட்டயத்தோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், இஸ் அ டெலிவரன்ஸ் இஸ் கம்மிங், விடுதலை வருகிறது, அண்ட் யூ ஆர் கோயிங் டு பிரிங் எ சன் இன் டு த வேர்ல்டு அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு பி த ஒன் டு டெலிவர் தம், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரன் வந்து இந்த ஜனங்களை விடுவிப்பான். காட் ஆல்வேஸ் ஆன்சர்ஸ் ப்ரேயர், ஆண்டவர் எப்பொழுதுமே ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், ஆண்டவர் சைலண்டாக இருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனத்தில் தோன்றி, இதோ விடுதலை வருகிறது, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரன் ஜனங்களை விடுதலையாக்குவான். அதனால் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களையே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஜெபிக்காதவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், ஜெபிக்காதவங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்த மாட்டார், இருக்க கிரேசையும் இழந்து போவாங்க. அதனால் கிறிஸ்டியன் லைஃப் வந்து அது வந்து அப்படியே மந்தமாக இருக்கிறது கிடையாது. கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஜெபிக்கணும். மனுஷங்கிட்ட எவ்வளோ பேசுகிறோம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசுகிறோம், ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறோம், அவர்கிட்ட பேசுனா பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வெறும் வறுமை, மனுஷங்கிட்ட பேசுனா வறுமை தரித்திரம் தான் வரும், ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறோமா? அம்ராம் ஜோமன்னா அவன் மூலமாகவே ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார், அவனுக்கு ஒரு மகனை கொடுத்து அவன் மூலமாகவே விடுதலை கொடுக்குறார். அதே போல எஸ்ஆர் ஜெர்மனினால் ஆமான் வந்து யூதர்களை எல்லாத்தையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று அவன் கட்டளை போடும் பொழுது அவ ஜெர்மன்னா அவளுடைய தாதிமார்களும் உபாசித்து ஜெர்மன்னாங்க. அவன் மூலமாகவே விடுதலை கிடைச்சு. ராஜாவை சந்தித்தாள், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கொடுக்கப்படுவதாக. அப்பொழுது துஷ்ட ஆமானை அவள் வந்து அவனுடைய முகத்திரையை கிழித்தாள். அவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினா, இவன் தான் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதியாக இருக்கிறான், யூதர்களுக்கு விரோதி என்று காண்பித்த உடனே அங்கே விடுதலை கிடைத்தது. அவன் மட்டும் ஜெபிக்காமல் இருந்தால் விடுதலை கிடைச்சிருக்குமா? கொஸ்டினே அதுதான், ஜெபிக்காமல் இருந்திருந்தா விடுதலை கிடைச்சிருக்குமா? ஆமாம், எல்லாரையும் காலி பண்ணியிருப்பான். ஆண்டவரால் செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆனால் அதுக்கு முன்னால் ஒருத்தர் ஜெபிக்கிறவங்க வேணுங்கிற ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். உண்மைதான், ஆண்டவருக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அப்படி இருந்தாலும் ஒரு ஜெபிக்கிறவங்க இல்லைன்னா அவர் கிரியை செய்ய முடியாது. இதுதான் கிறிஸ்டியன் பிரின்சிபலாக தான், ஜெபிக்கிறவங்க வேணும். ஒரு காரியத்துக்காக போதுமான அளவு ஜெபிக்கணும். ஆனால் சாத்தான் என்ன செய்ய மாட்டான், எல்லாத்தையும் செய்ய விடுவான், ஆனால் ஜெபிக்க விட மாட்டான், ஜெபிக்கிறதுக்கு டைம் கொடுக்க விட மாட்டான். இங்கே ஜெபிக்கலன்னா அவர் கிரியை செய்ய முடியாது. எஸ்ரும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய தாதிமார்களும் உபாசித்து ஜெபிக்கலன்னா விடுதலை கிடைச்சிருக்காது. அதனால் அவர் வந்து தம்முடைய லேபரஸை அனுப்பணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் அவர் செய்ய முடியும். அதனால் இயேசு கிறிஸ்து செய்யணும்னா, கிரியை செய்யணும்னா நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கலன்னா அவருக்கு மனசு இருந்தாலும் செய்ய முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சந்திக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்திலே அவர் போய், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. 36:39
சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார்.
இதோ அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க வேண்டியிருக்கு. He was both man and God. பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பைபிள் எப்படி எழுதியிருக்குது, ஒரு ஃபார்ம் வந்து ஃபாதர் சன்னு எழுதியிருக்கு, ஃபாதர் சன் ஹோலி கோஸ்ட்னு எழுதியிருக்கு. இன்னொரு ஃபார்ம் எப்படி எழுதியிருக்குன்னா டைரெக்டாக எழுதியிருக்கு. இதனால்தான் இந்த திருத்துவக்காரங்க வந்து மூணு கடவுள் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு சொல்கிறாங்க. இஸ்ரவேலே கேளும், தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ரெண்டு மூணு வரும், தேவன் ஒருவரே அப்படின்னு போடும்பொழுது ஒன் காடு தான் ஒரிஜினல் டாக்டரிங், பிறகு எப்படி ரெண்டு மூணு வரும், அதை அவங்க யோசிக்கதில்லை. அதுக்கு சில வசனங்களை காண்பிப்பாங்க, பிதா குமாரன் அனுப்பினார், குமாரன் பரிசுத்தாவி அனுப்பினார். அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவை குறித்து ஓமையாக சொன்னேன், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு அவர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல டைரெக்டாக சொல்கிறார், அவருடைய நாம நித்திய பிதா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு இடத்துல டைரெக்டாக எழுதியிருக்கு, இன்னொரு இடத்துல அது பேரபிளாக எழுதியிருக்கு. அது அப்படி தான் எழுதி ஆகணும். ஏன்னா சன்னாக வரணும்னா ஃபாதருங்க ஒரு ஸ்தானம் இருக்கணும், அந்த ஸ்தானத்தை மன்னுவான். ஆனால் நம்ம விவரம் தெரிஞ்சவங்க ஃபாதர் சன்னு ரெண்டு பேரும் ஒன்று தான் நினைப்போம். விவரம் தெரியாதவங்க அவர் அப்படி சொன்னார், அவர் அந்த ஸ்தானத்தை சொல்கிறார். மூணு ஸ்தானங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் வெளிப்பாட்டின்படி அது தேவன் ஒருவர் தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தான் மனுஷனாக வந்திருக்கார், குமாரனாக வந்திருக்கார். குமாரன்னா சன்னுன்னா ஃபாதர்னு ஒரு சானம் இருக்கணும். அவர் வந்து ஊழியம் செய்ய வந்தால் எஜமான்னு ஒரு சானம் இருக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சானம் இருக்கிறது, அந்த சானத்தின்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் அப்படி சொல்கிறாரு, இன்னொரு நேரத்தில் டைரெக்டாக சொல்கிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். பழைய ஏற்பாட்டின் யெகோவாதான் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கலன்னா உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். இதனால் இவங்க வந்து சாபனத்துக்காரங்க, கடைசியில் அவங்க மூணு கடவுளை தான் நம்புகிறாங்க. 1+1+1=3 தான். அதை 1+1+1 வந்து ஈக்குவல் டு 1 வராது. அவங்க தனித்தனியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது 3 தான். அவங்க கடைசியில் 3 கடவுளை தான் நம்புகிறாங்க, ஒரு கடவுளை நம்பலை. ஏன், இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருந்தனால அவர் ஜெபிக்க வேண்டும், அந்த ஸ்தானத்தின்படி அவர் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கணும்னா அவர் ஜெபம் பண்ணணும். அவர் கல்வாரி மரணத்தை சந்திக்கணும்னா போதுமான ஜெபம் வேணும். நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வா என்று சொல்லும் பொழுது நான் இறங்கி வர்றேன்ட்டு வந்துட்டாருன்னா அவர் இறங்கி வர முடியுமா? வர முடியும். அப்படி வந்துட்டார்னா உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? நமக்கு மீட்பை கிடைக்குமா? வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற முடியுமா? அவர்கள்லாம் வந்து அதை சகிக்கிறதுக்கு பலம் வேணும், அதுக்கு ஜபம் அவசியம். இப்படிலாம் நாலு பேர் நாலு காரியத்தை சொல்லுவாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, அதெல்லாம் சகிக்க தெரியணும். சகிக்கிறதுக்கு ஜபத்தில் தான் பலத்தை பெறணும். ஜபம் பண்ணாதான் அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதனால் சிலுவை மரணத்தை வந்து சந்திக்கணும்னா, அந்த வேதனையை சந்திக்க வேண்டும், ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றால் போதுமான ஜபம் அவசியம். இதுக்காக இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்க வேண்டியது அவசியமானா நீங்களும் நானும் எவ்வளவு ஜெபம் பண்ணணும். அவர் கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வையோடு கூட அவர் ஜெபம் பண்ணினார். அவர் வந்து காடாக இருக்கிறார், இது மேனுங்க முறையில் அவர் ஜெபிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் காடுங்கிறத காமிக்கிறார். எப்படி காமிக்கிறார்? யூதாஸ் காசித் வந்து முத்தம் கொடுக்க வருகிறான். முத்தம் கொடுக்கும் பொழுது அவங்க வரும்பொழுது இவரே ஜபத்தை விட்டுட்டு எழும்பி போய் அவங்கள பார்த்து யாரை தேடுறீங்கன்னு கேட்கிறார். யோபான் 18:4 வாசிங்க.
இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள்?
யாரை தேடுகிறீர்கள்? யுவாஸ் வந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லை, நானே உங்க முன்னால வர்றேன், யாரை தேடுறீங்க? அப்பொழுது அவங்க சொல்றாங்க, நசேனாகிய இயேசுவை தேடுகிறோம். அந்த நேரத்தில் தான் வந்து முத்தம் கொடுக்குறான். நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க பின்னிட்டு தரையில விழுந்தார்கள். 6 வாசிக்கலாம்.
நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள்.
ஐ ஆம் ஹீ, அவர் என்ன சொல்றாரு? ஐ ஆம் ஹீ, நானே அவர், நான் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நான் தான் யெகோவா தேவன், உங்களுடைய தேவன் நான் தான், ஐ ஆம் ஹீ அப்படிங்கிறார். As soon then he had said unto them, I am he, நானே அவர், நானே தான் கர்த்தர், நானே அவர் என்று சொன்னோடனே அவர் காடுங்க ஸ்தானத்துக்கு வர்றார். மேனுங்க ஸ்தானத்தில் ரத்த பேர்வையோடு ஜெபம் பண்ணுறாரு, அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேட்டர்ன். இப்பொழுது அவர் காடுங்க ஸ்தானத்தை வெளிப்படுத்துறார், நானே அவர் என்று சொன்னோடனே அவங்க எல்லாம் பிடிக்க வந்தவங்களாம் பின்னிட்டு தரையில் விழுகிறாங்க. எல்லாம் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அப்படியே போய் பொத்து பொத்துன்னு கீழே படுறோம். ஏன்னா அவர் காடு. அல்லேலூயா. அவரே ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அவரை யாரும் பிடிக்க முடியாது. அவர் காடாக இருக்கிறார், மனுஷன் வந்து அவரை கைது பண்ண முடியாது. அவர் ஒப்பு கொடுத்தாதான் கைது செய்ய, அவர் காடாக இருக்கிறார். அவர் காடுங்க ஸ்தானத்தை இங்கே காமிக்கிறார். நானே அவர் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? நானே அவர் என்று சொல்லுகிறார். நான் தான் சொன்னேன். 7
அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர் என்று கேட்டார். அவர்கள், நசரேனாக இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே.
நான் தான் சொன்னேனே, என்னை தேடிக்கிறதுக்கு காட்டி கொடுக்க ஆள் வேண்டாம், நானே உங்க முன்னால வரேன். எவ்வளோ தைரியமாக வர இருப்பாருங்க. அவர் காடாக இருக்கிறார். நான் என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னா இவங்களெல்லாம் போக விடுங்க அப்படின்னு அவரே ஒப்பு கொடுத்த பிறகு தான் அவரை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. அவர் காடாகவும் மேனாகவும் இருந்தார். பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், அவ்வளோ நேரம் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார் என்றால் அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய ஆவியை வந்து பிதாவின் ஆவியோடு கூட அலைன்மெண்ட் பண்ணுகிறார். அலைன்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவர் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அதனால நிறைய டைம் தேவைப்படுது அப்படிங்கிறார். இன்னைக்கு ஜபம் தான் எப்படின்னா, நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். தனி ஜபம், உங்களுடைய ஆவியை கொண்டு போய் அவருடைய ஆவியோடு அலைன்மெண்ட் பண்ண வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிற தவறு எல்லாமே ஆண்டவர் காமிப்பார். என்ன தப்பு பண்ணீங்க அதெல்லாம் காமிப்பார். நீங்கள் தனி ஜபம் பண்ணால் அப்படி காமிக்கலன்னா நீங்கள் உண்மையாக ஜபம் பண்ணல. நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த சின்ன கனெக்ஷன் கிடைக்கல. உங்களுக்கும் அவருக்கும் கனெக்ஷன் கிடைக்கணும்னா இடையில இருக்கிற எல்லா அந்த என்கேஜ்மெண்ட் இருக்குது அதெல்லாமே சரி பண்ணணும். அதனால் உண்மையான ஜபத்தை சொல்கிறேன், நான் செய்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பிரதர் பென்கான் செய்தியிலேருந்து தான் படிச்சிருக்கேன். நீங்க பிரதர் பென்கான் செய்தியை படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கேட்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சதெல்லாம் மொட்டை அடிக்கக்கூடாது, குழந்தைக்கு மொட்டை போடக்கூடாது, மோதிரம் போடணும், தாலி போடணும் தான் தெரியுமே ஒழிய நல்ல காரியங்கள்லாம் தெரியாது. அந்த பாஸ்டர்களுக்கு நல்ல காரியம் தெரியாது. நான் நல்ல காரியத்தை எடுக்கிறேன். அவர் என்ன சொன்னால், தன்னுடைய ஸ்பிரிட்டை கொண்டு அவருடைய ஸ்பிரிட்டோட பிதாவின் ஆவியோடு அலைன்மெண்ட் பண்ணுறார், ஒன்றிணைக்கிறார். நம்முடைய சுயநீதின்னு ஒன்று இருக்குது, அவர் நீதின்னு ஒன்று இருக்குது. இல்லை, நம்ம நீதி நம்ம ரைட்டுங்கும், ஆனால் அவர் நீதி அது தப்புங்கும். நம்ம நீதியும் அவர் நீதியும் வந்து முரண்பாடாக இருக்கிறது. இதெல்லாம் சரி பண்ணணும். இதுதான் உண்மையான ஜெபம். அப்போதான் அவருக்கும் நமக்கும் கனெக்ஷன் கிடைக்கும். நல்லா எல்லா தப்பையும் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணேன் அப்படிங்கிறது. ஒரு தப்பையும் அறிக்கை செய்த கிடையாது. நம்முடைய சுபாவத்தை நம்ம பார்க்கறது இல்லை. நம்முடைய சுபாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்மகிட்ட இருக்கிறத நம்மளை தப்ப நம்மளே கண்டுபிடிக்கணும். ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் ஆண்டவர் உணர்த்துவார், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுறா, உன்கிட்ட இந்த மாதிரி நேச்சர் இருக்குது, இந்த மாதிரி நேச்சர் இல்லை, வேட் இமேஜ் இல்லை. எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்தா அதுக்கு பிறகு தான் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லணும். அதுக்கே நிறைய நேரம் ஆகும். இதுதான் தானியேல் 9வது அதிகாரத்தில் 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி போவாங்கன்னு சொல்லி எரேமியா சொல்லியிருக்கிறார். அதனால் இவன் என்னச்சுனா அவன் ஸ்பிரிட்டை கொண்டு அலைன்மெண்ட் பண்ணுறான். அவன் வந்து என்ன செய்கிறான்றால், தேவனோடு அலைன் பண்ண, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், எங்களுடைய குறையெல்லாம் மன்னிங்கிறோம். அதே போல் நெகேமியா எஸ்ரா அப்படி தான் ஜெபிக்கிறாங்க. அதனால் இதை என்ன செய்கிறந்தால், அவங்கெல்லாம் தங்களுடைய ஸ்பிரிட்டை கொண்டு தேவனுடைய ஆவியோடு கூட ஒன்றாக இணைக்கிறாங்க. இப்போ உங்கள் ஆவியும் என் ஆவியும் ஒன்றா இருந்தால் தான் உங்கள் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும். உங்கள் ஆவி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உங்கள் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டேன். காரணம், உங்கள் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு உங்கள் நேச்சர் எனக்கு ஒத்து வராமல் இருக்கும். உங்கள்கிட்ட சில பேட் நேச்சரை நான் எனக்கு விரோதமாக சில நேச்சரை பார்த்தா நான் அதை மனசில் வச்சுருப்பேன். அதனால் உங்கள் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியாது. மேல் தாப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாலும் உள்ளுக்குள்ள மனசில் ஒரு மனம் வராது. உங்கள் மனசும் என் மனசும் ஒன்றா இருந்தால் தான் ஐக்கியம் வரும். அதே போல் தேவனுடைய மனசும் நம்முடைய மனசும் ஒன்றா இருக்கணும்னா நம்ம முழங்கால் படிட்டு அதை சரி பண்ணுறக்கே நேரம் நிறையா ஆகும். இதுதான் தனி ஜபம். 1 மணி நேரமாவது பண்ணணும், அட்லீஸ்ட் 1 ஹவர் பண்ணணும். அதை வந்து பாதி நேரம் நம்முடைய ஸ்பிரிட்டை ஒன்றா இணைக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஸ்பிரிட்டை கரெக்ட் பண்ணணும், தேவனுடைய ஆவியோடு கரெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லணும். இதெல்லாம் இதுதான் கிறிஸ்தவ ஜீவி. சும்மா நம்ம ஜபம் பண்ணோம், ஜபம் பண்ணிங்கிறப்ப ஜபம் பண்ணோம், ஜபம் பண்ணோம், அப்பா எனக்கு அதை தாங்க இதை தாங்க, அப்பாவை வந்து மகன் வந்து நேசிக்காமலேயே பணங்காய்க்கும் மரமாக வச்சுருக்கிறான், ஏதாவது வாங்குறதுக்கு பிடுங்குறதுக்கு தான் அப்பா. அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அவரால் அது வேணும் இது வேணும்னு பிடுங்குறதுக்கு தான் அவரை வச்சுருக்கமே ஒழிய அவரை நேசிப்பதில்லை, அவரோடு கூட ஒரு மனசு இல்லை. தப்பனும் மகனும் வெளியே ஐக்கியமாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே மனசில் ஐக்கியம் இருக்காது, உண்மையான அன்பு இருக்காது. வெளியே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்தால் இவன் சுவாவம் வேறு அவர் சுவாவம் வேறு, ரெண்டு பேர் சுவாவம் வித்தியாசமாக இருக்குது, ஐக்கியம் வராது. அதே தான் நிறைய பேர் காமிப்பாங்க, தாப்பனும் மகனும் வந்து அன்பு இல்லாமலே வெளியே அன்பு மாறி காமிப்பது, கணவனும் மனைவியும் அன்பு இல்லாமலே அன்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இதுதான் உலகம். இந்த மாதிரி மாய்மாலம் வேண்டாம் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ ஜபத்தில் உன்னுடைய ஆவி என்னுடைய ஆவியோடு அலைன்மெண்ட் பண்ணு. சானியலை தான் ஜெபம் பண்ணான், அதை தானியல் 9வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவே அப்படி ஜெபிக்க வேண்டியதாகி வந்தது. அதனால அருமையானவர்களே, அப்படி ஜெபிக்கும் பொழுது அதுதான் உண்மையான ஜெபம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதே போல அன்னாள் அபீதமாக ஜெபம் பண்றாரு, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், வாய் உதடு அசைது ஆனால் சத்தம் வெளியே கேட்கல. இவ ஒருவேளை குடிச்சிருப்பாளோ அப்படின்னு ஏலி நினைக்கிறோம். குடிச்சிட்டு வந்து இவ வந்து நேரம் போறது தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அவ சொல்லுகிற, நீ உன் குடிய விட்டு நீ எப்போ நிறுத்துவா அப்படின்னு ஏலி கேட்கும் பொழுது, நான் அப்படி கிடையாது, நான் மனக்கிலேசம் இல்லை இஸ்ரீ, நான் வந்து என்னுடைய இதயத்தெல்லாம் ஊற்றி நான் ஜெபித்தேன் அப்படின்னு சொல்றேன். என்னுடைய இதயத்தையெல்லாம் நான் ஊற்றி விட்டேன் என்று அவள் வந்து அவன் அபிதமா சொல்றா. 1 சாமுவேல் 1:15 வாசிங்க.
அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்.
இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறது, இருதயத்தில் ஒண்ணுமே கிடையாது, அப்படியே எம்டி ஆக்கிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த காரியம் குறுக்க எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் சின்ன காரியம் முதற்கொண்டு பெரிய காரியம் வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே எம்டி பண்றது. இதயத்தை ஊற்றி ஜபிக்கும் பொழுது கனெக்ஷன் கிடைக்கும், அவருக்கும் நமக்கும் தொடர்பு கிடைக்கும், நம்முடைய ஜபம் கேட்கப்படும். அதனால எல்லாரும் நிறைய சொல்றாங்க, அங்க அன்னாள் வந்து குழந்தை இல்லை அதுக்காக ஜபித்தார் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னா, அவ சிச்சுவேஷனை பார்க்கிறார், ஏலியின் பிள்ளைகள் சரியில்லை, பேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள், ஏலி இல்லை கண்ணு இல்லடைஞ்சு போச்சு, சூளித்த மனுஷன், இங்கே பிரீஸ்கூடு வந்து கரப்பட்டிருக்கு, ஊழியம் உண்மையான ஊழியம் இல்லை, ஜனங்களுக்கு வந்து அந்த ஒரு பயபக்தி இல்லை, இவ்விதமாக இருக்குது. ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அன்றைக்கு யோசுவா காலத்தில் மோசஸ் காலத்தில் இருந்த அந்த எழுப்புதல் இங்கே வரணும், இப்பொழுது எழுப்புதல் இல்லை. ஆண்டவரே அந்த ரிவைவல் வரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீர் என்றால் நான் அவனை உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று அவள் ஜெபம் பண்ணுறான். நல்லா ரெண்டு காரியம் இருக்குது, ஒன்று டெம்போரல் நீட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். டெம்போரலாக அவளுக்கு ஒரு குழந்தை வேணும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ்னா அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவரே ஒரு ஆசாரியன் எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது, அந்த உண்மையான ஆசாரியன் சாமுவேல், கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆசாரியனை எழுப்புவார். அது அன்னாள் மூலமாக அந்த ஆசாரியன் வந்து அவன் சாமுவேல் வரும் பொழுது எல்லா சிச்சுவேஷனையும் மாற்றிட்டான். அந்த மாதிரி ஒரு குமாரன் எனக்கு வேணும் என்று அவள் ஜெபிக்கிறாள். சாதாரண என்னுடைய நிந்தை போறதுக்காக, என் நிந்தை போறதுக்காக ஒரு மகன் பிறக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. அவருக்கு ஒரு மகன் வந்தா நிந்தை போகும், அது என்ன சொன்னா, அதே சமயத்தில் அவன் வந்து இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இருக்கிற பேட் அட்மாஸ்பியர், இந்த ஓபனி பினகாஸ், இந்த ஏலி, இவங்க ஒரு பேட் அட்மாஸ்பியரை கிரியேட் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியராக மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு குமாரனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது, அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவள் மூலமாகவே அந்த குமாரனை கொடுக்கிறார். பாருங்க இவங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க, இவங்களோட ஜெபம் எப்படி ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னு பாருங்க. ஜெபிச்சிங்களா பாஸ்டர்? இப்போ ஜெபிச்சேன், ஜெபிச்சேன், காலையில் ஜெபிச்சேன், ஏசுபே சோத்திரம் சோத்திரம், எனக்கு அதை தாரும் இதை தாரும், அவங்கள ஆசிர்வதியும் இவங்கள ஆசிர்வதியும், அப்பாவை ஆசிர்வதியும் அம்மாவை ஆசிர்வதியும், இதுதான் ஜெபம், அப்படி ஜெபம் பண்ணுற வேண்டியதுதான். ஒரு கிரியை ஆண்டவர் செய்ய மாட்டார். இதுதான் காலையிலையும் ஜெபம், நைட்டும் ஜெபம், அதுதான் படுக்கும்னாலும் அதே ஜெபம், ஒன்றும் மாற்றமே வராது. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாது, கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரு, அற்புதம் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஏன்னா இது கடமைக்கு ஜபம், இதுதான் எல்லாரும் ஜபம். யாராவது ஜபம் பண்ணீங்களான்னா ஜபம் பண்ணலன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஆனா ஏன் உங்க ஜபம் எஃபெக்ட் ஆகல? அந்த சின்சியர் ஜபம் இல்லை. இப்ப நான் சொன்ன பிரசங்கத்தை நீ கேட்டு பாருங்க. உங்க ஸ்பிரிட்டை கொண்டு அலைன்மெண்ட் பண்ணல, தானியல் போல அலைன்மெண்ட் பண்ணல, இயேசு கிறிஸ்து போல அலைன்மெண்ட் பண்ணல. இன்னொன்னு நீங்க வந்து என்ன செய்யல, அந்த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸை நினைக்கிறது இல்லை. இவள் அதை நினைச்சா நினைச்சி தன்னுடைய நிந்தை போக வேண்டும் மட்டுமல்ல, ஜெபிக்கும் பொழுது சேஞ்ச் ஆனது ஆவிக்குரிய காரியம். இதெல்லாம் டெம்பரல் பிளஸ்ஸிங், உலப்பிரமானது எல்லாமே டெம்பரல் பிளஸ்ஸிங். நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது, அது எட்டர்னல் பிளஸ்ஸிங். அதனால் நம்ம டெம்பரல் பிளஸ்ஸிங் இருக்குது, நமக்கு வந்து எட்டர்னல் பிளஸ்ஸிங் வரணும், ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வர வேண்டும். அது வரலன்னா ரேப்சர் வராது, அது இன்னும் வரல. ஆண்டவரே அது வரட்டும். தேவபுத்திரர் வெளிப்படுவது, இப்பொழுது தேவபுத்திரர் வெளிப்பட வேண்டும். இன்னும் தேவபுத்திரர் வெளிப்படலை. இப்போ பென்காம் ஒரு தேவபுத்திரர், அவருக்கு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் வரணும். அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அது வரணும் அப்படின்னு நம்ம இப்போ ஜெபிக்க வேண்டும். லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ளே போகணும். இந்த ரெண்டு காரியம் நடக்க வேண்டியிருக்கு. இந்த ரெண்டு காரியம் நடக்காமல் ரேப்சர் வராது. நமக்கு தேவபுத்திரர் வெளிப்பட வேண்டும், உலகத்துக்கு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ளே போகணும். அது வந்தால் தான் ரேப்சர் வரும். ஆண்டவரே ஆமீன் கத்ரா இயேசுவே வாரும்னா அந்த ஜபம் வந்து கடைசியில் பைபிளில் அப்படி தான் முடிஞ்சிருக்கு, ஆமீன் கத்ரா இயேசுவே வாரும். அந்த ஜபத்தில் இந்த ரெண்டு காரியம் அடங்கியிருக்கு. நான் யோசிச்சு பார்க்குறேன், அது வந்தால் தான் ரேப்சர் வரும். பென்கான் சொல்லியிருக்கிறார், லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ளே போகும். வெளிப்படுத்தல் 18:21-24 அது எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, நேரம் ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். இப்போ பென்காம் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறாரு, வேர் ஐ திங்க் பென்டெகோஸ் ஃபெயில்டு எங்கள் செய்தி. ஒரு அம்மா அயர்லாண்டை சேர்ந்த அம்மா அமெரிக்காவுக்கு போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க. கப்பல் போயிட்டே இருக்குது, ஆனால் திடீர்னு புயல் காற்று வந்துவிட்டது. அந்த புயல் காற்று வரும் பொழுது கப்பலில் பாட்டு போட்டுக்கிட்டு போகிறாங்க, பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பாட்டு மாறுது, நியரர் மை காட் டு தி, உம்மண்டை தேவனே என்ற பாடல் வருது. ஏன்னா சீக்கிரம் எல்லாருமே சாக போகிறீங்க, அதனால் பாட்டை மாற்றிட்டாங்க. டைட்டன் கப்பல் மூழ்கும் பொழுதும் அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கும் பொழுதும் அந்த பாட்டை தான் போட்டாங்க, உம்மண்டை தேவனே. அந்த பாட்டு படிச்சுட்டு சொல்லி எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த கடல் கப்பல் மூழ்கணும்னா இந்த பாட்டை போடுவாங்க. அந்த கப்பல் மூழ்கும் பொழுது நியரர் மை காட் டு தி, அப்பொழுது எல்லாரும் கேப்டன் சொல்லுகிறார், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த புயல் சரியாக வரலன்னா கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி போகும், நீங்கள் எல்லாருமே சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஒரு அம்மா மட்டும் கத்தரை துதித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன நீ ஜெபிக்கலை? ஐ ஆம் ஆல்ரெடி ப்ரேட் அப், ஐ ஆம் ரெடி. நான் ஏற்கனவே போதுமான அளவு ஜெபம் பண்ணிட்டேன், நான் ரெடி. அந்த அம்மா சொல்கிறாங்க, கப்பல் மூழ்கிச்சுன்னா அரை மணி நேரத்தில் புயல் காற்று நின்று கப்பல் அது புயல் காற்று நிற்காமல் கப்பல் மூழ்கிச்சுன்னா நான் வந்து என்னுடைய மகா வந்து ஒருத்தி மறித்து பல்லவராஜன் போயிருக்கா அவட்ட போயிடுவேன். அப்படி புயல் காற்று அரை மணி நேரத்தில் சரியாயிடுச்சு, நான் அமெரிக்கா போய் சேர்ந்தா இன்னொரு மகா அவளை தான் பார்க்க போகிறேன், நான் அவட்ட போய் சேர்வேன். ஐ ஆம் ஆன் மை போர்டு ஃப்ரம் அயர்லாண்ட் ஓவர் டு அமெரிக்கா டு சீ மை டாட்டர். I haven't seen her for 30 years. 30 வருஷமாக அவளை பார்க்கல. அதனால் கடல் கப்பல் மூழ்கிச்சுன்னா நான் வந்து மறிச்சு போன என்னுடைய ஒரு மகாட்ட போயிடுவேன், அங்க வந்து கப்பல் வந்து கரை சேர்ந்துச்சுன்னா அந்த மகாட்ட போயிருவேன். அதனால நான் வந்து போதுமான அளவு ஜோம் பண்ணிட்டேன். ஐ எம் ஆல்ரெடி ப்ரேடப், போதுமான அளவு ஜோம் பண்ணிட்டேன். அதனால நான் ஐ எம் ரெடி, நான் சந்திப்பதுக்கு இப்படினாலும் ரெடி அப்படினாலும் ரெடி. சாத்ரா காபேத்னேகோ என்னச்சாங்க, அக்னி சூழலை போடும் பொழுது அவங்க பிரதர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்ம ரெடியா? ரெடி. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணியாச்சு, போதுமான அளவு ஜெபம் பண்ணியாச்சு, இப்போ ரெடி, அதை சந்திப்பதுக்கு ரெடி. அதே போல தானியல், அவன் போதுமான அளவு ஜெபம் பண்ணிட்டான், ரெடி சிங்கக்கபியை சந்திப்பதுக்கு ரெடி. ராப்சருக்கு நீங்கள் போதுமான அளவு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இந்த காரியத்துக்காக போதுமான அளவு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நான் எந்த காரியத்துக்காகவும் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், அதை ஊக்கமாக ஜெபிப்பேன். ஏன்னா ஒரு காரியத்துக்காக போதுமான அளவு ஜெபிக்கணும். இப்போ மேலே வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்காக கூட நான் போதுமான அளவு ஜெபம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறதில்ல, அது அந்தரங்கமாக ஜெபிக்கிறது. எல்லா காரியத்தையும் ஜெபத்தில் வைப்பேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்த விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாய்க்காது. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அதுக்கு போதுமான அளவு ஜெபம் பண்ணணும். அப்படின்னா அந்த சூழ்நிலையை சந்திப்பதுக்கு நம்ம ரெடி, ராப்சரை சந்திப்பதுக்கு நம்ம ரெடி. ஏனென்றால் நான் அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்படி என்று நீங்க சொல்ல முடியுமா? இந்த சூழ்நிலையை சந்திப்பதுக்கு நான் ரெடி. அப்போ அதுக்கு நீ ஒரு டைம் கொடுக்கணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் இதை செய்யறதுக்கு முன்னதாக இவன் போதுமான ஜெபம் பண்ணியிருக்கிறானா, இந்த பெண் போதுமான அளவு ஜெபம் பண்ணியிருக்குதா அப்படின்னா நான் சந்திப்பேன். இந்த பெண் போதுமான அளவு ஜெபிக்கலன்னா ரேப்சரில் இது பங்கு பெறார். இந்த பையன் போதுமான அளவு ஜெபிக்கலன்னா இவன் ரேப்சரில் பங்கு பண்ண, இவன் செய்தியில் வந்துட்டானே நான் அவனை கொண்டு போக முடியாது. நினைக்காங்க செய்தியில் வந்துட்டானா ஆண்டவர் நம்மளை மேலே கொண்டு போயிடுற, கொண்டு போக முடியாது. போதுமான அளவு ஜெபம் இருக்கான்னு பார்க்குறார். யாராக இருந்தாலும் சரிதான், பாஸ்டர் செய்ய வேண்டிய கடமையை செய்வார், மேரேஜ் பண்ணி வைப்பார், என்ன செய்ய வேண்டிய காரியம் செய்வார். ஆனால் அவங்க ஜெபிக்கலன்னா என்ன செய்ய முடியும்? போதும், அவங்க உலகப்பிரமான ஆசீர்வாதத்தை பெறணுனாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறணுனாலும் சரி, ரெண்டு விதமான பிளஸ்ஸிங் இருக்கு. எதுக்குனாலும் போதுமான ஜபம் இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால அறுப்புக்கு அறுப்பு, த ஹார்வெஸ்ட் இஸ் பிளண்டியஸ், நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட பெற வேண்டியதாக இருக்குது, அது நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் எல்லாமே கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, பரலோகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பெறுவதற்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ சின்சியர் ஜெபம் பண்ணுறீங்க? யூ வில் பி மோர் சின்சியர் தேன் பீஃபோர் என்று பிரதர் பென்காம்க்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை பொறுத்து தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். பரசகந்தனுடைய தலைப்பு, Why should we pray? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? தலைப்பை சொல்லலை, இப்போ சொல்கிறேன். Why should we pray என்ற தலைப்பிலே இவ்வளோ நேரம் நீங்கள் செய்தியை கேட்டு, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்தினால எல்லாம் என் ஏசுவல்லாகாததுண்டுண்டோ, என் ஏசுவல்லாகாததுண்டுண்டோ, என் ஏசுவல்லாகாததுண்டோ, என் ஏசுவல்லாகாததுண்டோ. வார்த்தைகளுக்காக சூரியன் தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
வானாதி வானம் கொள்ளாத மகா பெரிய தேவனே, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமிலே தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உபவாச வேலையில கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிக்கவும் விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தையை நீர் இப்பொழுது எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று இவ்வளோ நேரம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து கர்த்தாவே, உலகத்தில் வரும்பொழுது கர்த்தாவே, நீர் ஆண்டவரே திரளான ஜனங்கள் உம்மிடத்தில் வருவதை பார்த்து அவங்க எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல கர்த்தாவே தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருப்பதை பார்த்து அவர்கள் மேல் நீர் மனதுருகினீர் கர்த்தாவே. உம்முடைய சீஷர்களை பார்த்து அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நீர் உம்முடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தையை இவ்வளோ நேரம் நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. அதில் நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தை உம்முடைய தாசன் மூலமாக நீர் இப்பொழுது எங்களுக்கு விளங்க காட்டினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர்தாமே ஆண்டவரே அறுப்புக்கு எஜமானா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், அப்பொழுதுதான் நீர் கிரியை செய்ய முடியும் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. உலகத்தில் திரளான மக்கள் இருக்கிறார்கள், 8 பில்லியன் பீப்புள் தற்சமயம் உலகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தாவே, இந்த சென்னைப்பட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் கர்த்தாவே, ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே அந்த லேபரர்ஸை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் கர்த்தார். அறுப்புக்கு இந்த உலகமானது இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது, அது உலகத்தின் முடிவு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உலகத்துக்கு அழிவு சமீபமாக இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு ஹார்வெஸ்ட் வந்து ராப்சர் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதில் போகிறதுக்கும் நாங்கள் தகுதியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீர்தான் எங்களுக்கு அந்த கிருபை நீர் தருகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறுவடையானது சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, இல்லை என்றால் அந்த கிராப்ஸ் எல்லாமே அது வீணாக போகும். அதே போல கர்த்தாவே ராப்சர் எப்பொழுது கொண்டு வர வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறீர். அந்த டைம் எக்ஸாக்ட் டைம் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் டிலே பண்ணவில்லை கர்த்தாவே, உமக்கு எல்லாமே தெரியும் கர்த்தாவே. நாங்கள் எங்களுடைய பார்ட் வந்து ஜெபிக்க வேண்டும், அதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. அவ்விதமான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அறுப்புக்கு எஜமானா இருக்கிறீர், உமது அறுப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றது போல நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஜெபித்தால் தான் நீர் கிரியை செய்ய முடியும் கர்த்தாவே. உலகத்தில் அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், ட்ரூ பாஸ்டர்ஸ் ஆண்டவர் நிறைய போதகர்கள் இருந்தாலும் அதில் ட்ரூ பாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சொற்பமானவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே எங்கெங்கே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கங்கே நீர் ட்ரூ பாஸ்டர்ஸை மினிஸ்டர்ஸை நீர் எழுப்புகிற தேவனாக இருக்கிறீர். நீர் தாமே உதவி செய்ய வேண்டும். அந்த 7 ஏஞ்சல்ஸை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, அவங்கெல்லாம் ரியல் மினிஸ்டர்ஸ், உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவங்க மூலம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். எங்களுக்கு பிரதர் பெனாமை கொடுத்தீர், அவருக்கு கீழே ஒரு ஹெல்பராக எங்களுக்கு கொடுத்த போதகரை கொடுத்திருக்கிறீர். அவர் ஒரு கூட்டமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணும்படி ஆண்டவரே, இந்த அறுவடைக்கு ஆயத்தம் பண்ணும்படி எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை நீர் தந்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த காரியத்தை உம்மிடத்தில் நாங்கள் பெற வேண்டும் என்றாலும் போதுமான அளவுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமாண்டவரே நீர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆனாலும் ஜெபிப்பது எங்களுடைய வேலையாய் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்தால் தான் நீர் கிரியை செய்ய முடியும், அல்லது நீர் கையை கட்டி கொண்டு நின்றது போல் இருக்கும் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அதனால ஜெபத்தோட இம்பார்ட்டன்ஸை நாங்கள் உணர்ந்து எந்த காரியத்துக்கானாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், உம்மிடத்தில் நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க, சின்சியராய் ஜெபிக்க, இந்த உபவாச ஜெபத்தில் எங்களுக்கு ஆண்டவரே இந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நீர் ஊற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எசேக்கியேல்ல நாங்கள் பார்த்த வண்ணமாக கர்த்தாவே நீர் தேசத்தை அழிக்க வரும்பொழுது ஆண்டவரே திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை காண ஆண்டவரே நான் பார்த்தேன், ஒருவனும் இல்லை என்று சொன்னீர். அப்படியா கர்த்தாவே நாங்கள் இராதபடி ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொரு மெம்பருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், சின்சியரா நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தாவே நீர் ஆண்டவரே அந்த கிரேஸை நீர் தருகிற தேவனாயிருக்கிறீர். அவ்விதமாய் ஆண்டவரே திறப்பில நிற்கிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கோபத்தை தணிக்கிறவர்களாக, உம்முடைய கிருபையை பெறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு நாள் அவ்விதமாய் ஜெபித்தான், நீர் சோதோமை அழிக்க வரும்பொழுது அவனுக்கு நீர் ஆண்டவரே அந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த இன்டர்செசரி பிரேயர் பண்ணும்படியான அந்த உம்முடைய நேச்சரை நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. அவனுடைய ஜபத்துக்காக தான் ஆண்டவரே, ஜபத்தை கேட்டுதான் நீர் லோத்தை ரட்சித்தீர். அன்னைக்கு 3 கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, அந்த சோரமைஸ் விக்கெட் அண்ட் சின்ஃபுல் பீப்புளா இருந்தார்கள். அதே போல இந்த உலகத்தின் ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். அந்த லோத்து லூக்வாம் கண்டிஷன்ல அவனுடைய ஃபேமிலியும் இருந்தார்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவனா இருந்தான் ஆண்டவரே, அவன் ஒரு மேலான வாழ்க்கை வாழ்ந்தான். அதே போல நாங்களும் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படியே நாங்கள் மேலான ஜீவியம் செய்ய ஆவிக்குரியவர்களாக இருக்க செப்பரேட்டட் லைஃப் பண்ணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தான் நீர் பாடி சேஞ்சை கொண்டு வந்தீர் ஆண்டவரே, அதே போல நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நிச்சயமா எங்களுக்கும் நீர் பாடி சேஞ்சை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆபிரகாமை நினைத்து அந்த லோத்தை நீர் காப்பாற்றினீர் கர்த்தாவே. அதே போல நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே எங்களை சார்ந்தவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது. திறப்பிலே ஒரு மனுஷனை நீர் கர்த்தாவே எதிர்பார்க்கிறீர் கர்த்தாவே. அவிதமான மனிதர்களா இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, மோசேயை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியை நீர் கொடுத்திருந்தீர் ஆண்டவரே. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அவனுக்குள்ள இருந்ததுனால அந்த ஜனங்களுக்காக தன்னுடைய பெயரை கிறுக்கி போட வேண்டும் என்று சொன்னான். அவங்களுடைய பாவத்தெல்லாம் அவன் மேல சுமத்திக்கிறது போல அவன் சொல்லும் பொழுது கர்த்தாவே அவன் கிறிஸ்த் எவிதமாய் செய்தீரோ எங்களுடைய பாவத்தெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர் கர்த்தாவே. அவிதமாக அவன் ஜெபிக்கும் பொழுது அந்த பொன் கன்றுக்குட்டியை வணங்கின அந்த ஜனங்க மேல அவனுடைய ஜபத்தை கேட்டு நீர் இரக்கமாய் இருந்தீர் கர்த்தாவே. அதே போல நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அம்ராமை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அநேக வருடங்களாக அவன் ஜெபிக்கிறான், ஆனால் விடுதலை வந்தது போல தெரியவில்லை. ஆனாலும் ஜபத்துக்கு பதில் உண்டு என்ற விசுவாசத்தோடு அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு முன்பாக வந்து ஆண்டவரே டெலிவரர் இஸ் கம்மிங் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. அவன் ஊ மூலமாக தான் வரப்போகிறான், உன்னுடைய குழந்தை தான் டெலிவரர் என்று சொல்லும் பொழுது அந்த ஜனங்களை நீர் விடுவித்தீர் கர்த்தாவே. அவன் எவ்வளவு ஜெபித்திருக்கிறான், அவன் எவ்வளவு சின்சியரா ஜெபித்திருக்கிறான் என்று அதன் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அவிதமான ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்தருடைய உபவாச ஜெபத்தினாலதான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், ஆமானே அவர்கள் ஜெயிக்க முடிந்தது கர்த்தாவே. அதே போல ஜெபத்துக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஜெபத்தோட இம்பார்ட்டன்ஸ் அந்த வேல்யூவை நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நீர் உலகத்துல மனுஷனாக வந்தீர், நீர் காடா இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த மனுஷன் என்ற ஸ்தானத்துல நீர் ஜெபிக்க வேண்டியவராய் இருந்தீர். கெத்செமனே தோட்டத்துல அதிக ஊக்கத்தோடு நீர் ஜெபித்தீர், உமக்காக ஜெபிக்கிறதுக்காக பிளேசஸ் நீர் வைத்திருந்தீர். அதே போல நாங்களும் ஒரு இடத்தை சூஸ் பண்ணி கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே எங்களுடைய ஆவியை உம்முடைய ஆவியோடு கூட நாங்கள் அலைன் பண்ணத்தக்கதாக அந்த ரியல் பிரேயர் பண்ணும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பொழுது நீர் அந்த கல்வாரியை சந்திப்பதற்கு நீர் ஆயத்தமானீர், அந்த சூழ்நிலையை பண்ணுவதற்கான பலத்தை நீர் பெற்றுக் கொண்டீர் ஆண்டவரே. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் ஜெயிக்கும்படியாக எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் நாங்கள் அந்த பிரேயர்ல தான் பெற முடியும் கர்த்தாவே. அதிக சின்சியராக உம்முடைய ஆவியோடு கூட எங்களுடைய ஆவியை அலைன் பண்ணத்தக்கதாக நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவிதமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த சிலுவையை நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே. அந்த டேனியல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவ்விதமான ஜனங்கள் அந்த நெகேமியா எஸ்ரா கர்த்தாவே எல்லாருமே அந்த சின்சியர் பிரேயர் பண்ணது போல நாங்களும் பண்ணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த கிருபையை நீர் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கேட்ட பிரசங்கம் எங்களுக்கு அவிதமான கிரியை நடப்பிக்கத்தக்கதாக அன்னால் ஜெபித்தால், அதன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால், அவள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்தால் ஆண்டவரே, அவள் டெம்போரல் நீடுக்காகவும் ஜெபித்தால், ஸ்பிரிச்சுவல் நீடுக்காகவும் ஜெபித்தால், இதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி எங்களுடைய பிரேயரை கர்த்தாவே உமக்கு முன்பாக சின்சியராக மாற்றத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு பிரீஸ்ட்வுட் தீட்டுப்பட்டிருந்தது, அதை சரிப்படுத்த வேண்டும் என்று அவளுக்கு அந்த ஆத்மா பாரத்தை நீர் கொடுக்கும் பொழுது அங்க சாமுவேல் த ப்ராஃபெட் நீர் அப்ரைட் ஜட்ஜ் நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. அந்த தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். நாங்க எங்களுடைய உலகப்பிரமான தேவைக்காகவும் இடத்துல ஜெபிக்கிறோம், அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும் எட்டர்னல் பிளஸிங்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு ஸ்போகன் வேர்ட் மேனிபெஸ்டேஷன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீர் அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர், ஆனால் அதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது நிச்சயமா எங்களுக்கு அதை நீர் கொண்டு வருவீர் கர்த்தாவே. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சன்னிக்குள்ள போக வேண்டியதா இருக்கிறது, எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர், ஆனாலும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. அப்பொழுது ஆண்டவரே நீர் சூழ்நிலையை மாற்றுவீர், நீர் கிரியை செய்வீர், நீர் கையை கட்டி கொண்டு இராதபடி உம்முடைய கிரியையை வல்லமையா எங்கள் மத்தியில நடப்பிக்கும்படியாக எல்லாருமே நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை ஆனவரே அது ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் நிறைந்ததாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த ஆண்டவரே கப்பல்ல வந்து கொண்டிருந்த அந்த சகோதரி ஆண்டவரே அந்த அழிவுக்கு ஆண்டவரே முன்பாக அந்த வார்னிங் கொடுக்கும் பொழுது ஐ எம் ஆல்ரெடி பிரேட் அப், ஐ எம் ரெடி என்று சொன்னார்கள் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஏனென்றால் கர்த்தாவே, கப்பல் மூழ்கி போனால் அவங்க பரலோக ராஜ்யம் போயிருக்கிற தன்னுடைய மகளை சந்திப்பார்கள், அல்லது கர்த்தாவே சரியாக அது கரை சேர்ந்தால் அங்க உயிரோடு இருக்கிற தன்னுடைய குமாரத்தியை சந்திப்பார்கள் என்று நான் ஏற்கனவே ஜெபித்த ஆயத்தமா இருக்கு என்று சொன்னது போல, இந்த உலகத்துல நாங்களும் கர்த்தாவே எல்லாத்துக்குமே ஆயத்தமாய் இருக்கத்தக்கதாக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவரே. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையை சந்திப்பதற்கு ரெடியா இருந்தார்கள். சிங்க கெபியை சந்திப்பதற்கு முன்பாகவே தானியேல் போதுமான அளவு ஜெபித்திருந்தான். அதே போல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ப்ராஃபட் அதிகமாய் ஜெபிக்கிறவர் இருந்தார், நீர் எங்களுக்கு கொடுத்த போதகரும் அதிகமாக ஜெபிக்கிறவராய் இருக்கும் பொழுது அதே பேட்டர்னை நாங்களும் ஃபாலோ பண்ணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்கத்தக்கதாக அந்த அனாயிண்டிங், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நீர் எங்களுக்கு ஜெபத்துல தான் நீர் தருகிறீர் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய். ஆகையால் ஆண்டவரே, எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இப்போது தியானித்த செய்தியானது உம்மை சந்திக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க ஊக்கமாய் ஜெபிக்க கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடத்துல கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நான் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம்.